पर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् मर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தேவனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி புண்டலீக வராதா ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நாம எல்லாரையுமே சௌக்கியமா வச்சிருக்கார். நம்ம மேல பகவானுக்கு எப்பொழுதுமே அலாதியான ஒரு பிரியம் உண்டு. பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கே நம்மளை பிடிக்காம போயிடுறது. அப்ப கூட பகவானுக்கு நம்ம மேல எப்பொழுதுமே ஒரு பிரியம் இருந்துட்டே இருக்கு. அந்த பகவானுடைய பிரியம்தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு உற்சாகம், உத்வேகம், பலம், நம்பிக்கை இதெல்லாம் கொடுக்கறது. நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து உற்சாகம் வருது, உள்ளுக்குள்ளேருந்துதான் உத்வேகம் வருது, உள்ளுக்குள்ளேருந்துதான் நம்பிக்கை வருது. பல விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், உள்ளுக்குள்ளே இந்த ஹரி அதை புரிய வச்ச பிறகுதான் நமக்கு அந்த விஷயம் தெளிவா புரியும். அதனால ஒரு விஷயம் தீர்மானம், பகவான் ஹரி எப்பொழுதும் நம்மிடத்துல பிரீத்தியோட இருக்கான், சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நாம கண்ணை முழிக்கிறோம் அப்படின்னா பகவான் நம்ம மேல பிரீத்தி கொண்டு எழுப்புறான். காத்தா எழுந்துக்கோப்பா, குழந்தை இன்னைக்கு பொழுது உனக்காகத்தான் இருக்கு, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுப்பா. அப்ப அந்த பகவான நினைச்சுண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை சுகமா இருக்கும், சௌகரியமா இருக்கும். இந்த வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்முடைய பிராரப்த கர்மாவோட இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தி. மனுஷ ஜென்மாவே கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிராரப்த கர்மாவுடைய பலத்தினாலே அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த மனுஷ ஜென்மால இந்த பிராரப்த கர்மாவை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழி பகவன் நாம சங்கீர்த்தனம், குரு கிருபை, இதுதான் நம்முடைய பிராரப்த கர்மாவை மாற்றிவிடும். அந்த பிராரப்த கர்மாவை மாற்றக்கூடிய பலம் பகவானுடைய நாம ஜபத்துக்கு உண்டு, சத்குருநாதனுக்கு உண்டு, பகவானுக்கு நிச்சயமா உண்டு, சந்தேகமே வேண்டாம். நாம பாட்டுக்கு நாமஜபம் ஜபிச்சுண்டு நம்முடைய கடமையை பண்ணிண்டு பகவான் நினைச்சுட்டு இருந்தா போதும், மற்றெல்லாம் பகவான் பார்த்துப்பான். அதனாலதான் பகவான் கீதையில யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு சொல்றான். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இரு, நீ நம்பிக்கையோட இரு, நீ கவலைப்படாம இரு, நீ நிம்மதியாரு, நீ சுகமாயிரு, நீ என்னைக்குமே என் குழந்தை தான், நீ என்னைக்குமே என் சொத்து தான், உன்னை பத்தி நீ கவலைப்படாது. இது பகவான் ரொம்ப தெளிவா இருக்கான். எப்படி ஒரு குழந்தைகளுடைய சுகதுக்கத்தை தாயும் தகப்பனும் பார்த்து 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 மாத்தி மாத்தி அழகா அவருடைய துக்கத்தை எல்லாம் சுகமா மாத்துறாளோ, அதே போல பகவான் நம்முடைய பிராரப்தத்தினாலே உண்டாகக்கூடிய துக்கத்தை எல்லாம் சுகமா மாத்துறான். அதுலேயும் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் செங்கல் மேல நின்றுட்டு இருக்கான். சரியா பகவான பார்க்கறதுக்கு எல்லாரும் தவம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் புராண இதிகாசங்கள்லாம். ஆனா பக்தர்களுக்காக ஒரு தெய்வம் தவம் இருக்கும் அப்படின்னா அது பாண்டுரங்கன். அதனால்தான் செங்கல் மேல அழகா இடுப்புல கைய வச்சுண்டு ஒவ்வொரு பக்தர்களையா தன் பக்கம் வசீகரிச்சு வசீகரிச்சு அவர்களுக்கு கிருப பண்றான் பாண்டுரங்கன் பண்டரிநாதன். அதனாலதானே பார்கரி சம்பிரதாயத்துல இத்தனை ஜனங்கள் மழையெல்லாம் பொருட்படுத்தாம தேமேன்னு போறா. நம்மெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் பாழா போன மழை இன்னைக்கு ஏன் பெய்யறது, நான் வெள்ள போகும்போது ஏன் பெய்யறது, கொடையை நான் எடுத்துட்டு போகாத அன்னைக்கு தான் மழை பெஞ்சு தொலையும், நான் என்னைக்கு கொடை எடுத்துட்டு போறேனோ அன்னைக்கு மழையே பெய்யறது இல்லை, இப்படி எல்லாம் நம்ம புலம்படும். ஆனா வார்கரி சம்பிரதாயத்துக்காரா மழையோ வெயிலோ குளிரோ எதை பத்தியுமே அவ லட்சியம் பண்றது இல்லை. ஏன்னா எங்களுடைய ரட்சகன் விட்டலன் எங்க கூட இருக்கா, இவ்வளவுதான். நம்ம கூட ரக்ஷகன் இருக்கா அப்படின்னா நமக்கு ஏன் பயம் வரப்போகுது? ஒரு சின்ன குழந்தை இருக்கு, சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஏன்னா என்னை காப்பாத்துறதுக்கு எங்க அம்மா இருக்கா, எனக்கு என்ன கவலை, எவ்வளவு ஜாலியா இருக்கு சின்ன கை குழந்தை. அது மலமூத்திர விசர்ஜனம் பண்றது, அது பாட்டுக்கு எத்தனையோ ட்ரெஸ் கக்கறது, எதை பத்தியுமே அது கவலைப்படல. ஏன்னா என்னுடைய வேலைகளை எங்க அம்மா எனக்கு பண்ணி கொடுக்கறா, எனக்கு என்ன கவலைன்னு இருக்கணும் விட்டலன் அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கான். வார்கரி சம்பிரதாயத்துக்காராளுக்கு அந்த வார்கரி ஜனங்களுக்கு விட்டலன் என்ன கைவிட மாட்டான்னு தீர்மானமான நம்பிக்கை, இந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் நமக்கு வரும். என் பகவான் என்னை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டான், ஒரு நாளும் என் பகவான் என்ன கைவிட மாட்டான். இது மனசுல நன்னா பதிஞ்சுடுத்தோம்னா வாழ்க்கை சுகமாகத்தான் இருக்கும். இது நன்னா மனசுல பதியணும். நம்முடைய முயற்சிகள் தோக்கலாம், நம்ம உடம்புல மாற்றம் உண்டாகலாம், நம்ம குடும்பத்துல மாற்றங்கள் உண்டாகலாம், நம்ம வாழ்க்கையில பலவிதமான சம்பவங்கள் நடக்கலாம். எது நடந்தாலும் என் ஹரி என்ன கைவிடுறது இல்லை. அதனால்தான் பகவானுக்கு அச்சுதன் அப்படின்னு ஒரு திருநாமம். தன் பக்தர்களை ஒரு நாளும் நழுவ விடாதவன் அர்த்தம். ஒரு நாளும் தள்ளிய விடமாட்டான தன் பக்தர்களை. அத்தனை வசத்தி பகவான் பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கன் இடத்துல வார்கரி சம்பிரதாயத்துக்கு காராளுக்கு எத்தனை தூரம் பிரீத்தி உண்டோ அதுக்கு போட்டி போடும்படியா ஒரு பக்தி மத்வ சம்பிரதாயத்துக்கு. இன்னைக்கும் விட்டலன் அப்படின்னு பார்த்தோம்னா வார்கரி சம்பிரதாயம் மகாராஷ்டிரத்துக்கு ஒரு போட்டி உண்டு, கூடவே கர்நாடகா தேசத்துல மத்வ சம்பிரதாயத்திற்கு அத்தனை பேருமே விட்டலன் 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 விட்டலன்னு விட்டலன் அப்படி உருகுவா. இன்னைக்கும் பாருங்க நிறைய விட்டல் ராவ் அப்படின்னா பேர் வைப்போம். மத்வால மட்டும்தான் இந்த விட்டல் ராவ் பண்டரிநாத் இந்த பேர்லாம் மகாராஷ்டிரம் வைக்கிற மாதிரி பேரெல்லாமே மத்வ சம்பிரதாயத்துல பாக்கலாம். மத்வ சம்பிரதாயத்துல விட்டலன் மேல அவ்வளவு கீர்த்தனை எழுதியிருக்கா. புரந்தரதாசர் எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் பார்த்தோம்னா விட்டலா புரந்தர விட்டலா அப்படின்றோம் இல்லையா. விட்டலன் நினைச்சு நினைச்சுதான் புரந்தரதாசர் உருகினார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்க. அத்தனை வசத்தி மகாராஷ்டிர தேசத்துக்கு எத்தனை தூரம் பாண்டங்கன் மேல பிரீதி உண்டோ அதே பிரீதி கர்நாடக தேசத்துல இருக்கிறவாளுக்கும் உண்டு. ஈக்குவலா போட்டி போடும்படியான ஒரு விட்டல் பக்தி கன்னட ஜனங்களுக்கு இன்னைக்கும் நிறைய உண்டு. அந்த கர்நாடகாவ ரெய்ச்சூர் ஜில்லா, இந்த ரெய்ச்சூர் அதுவும் இந்த பக்கம் தான் மந்த்ராலயம். ரெய்ச்சூர் ஜில்லால ஒரு சின்ன குக்கிராமம். அந்த குக்கிராமத்துல அழகா ஒரு குடும்பம், அம்மா அப்பா ஒரு எட்டு குழந்தைகள், அதுல மூத்தவன் ஒருத்தன் இருந்தான் தாசப்பா அப்படின்னு அவருக்கு பெயர். அவள் பாட்டுக்கு இருக்கா, அப்பா அம்மா வயசானவா, இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ற பொறுப்பு இந்த தாசப்பரோட தலையில விழுந்துடுது. ஏன்னா வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படின்றதுனால ஊர்ல எந்த வேலை கிடைச்சாலும் செய்யறார், மூட்டை தூக்குறார், வீடு வாசல் பிறக்கிறார், எந்த வேலையா இருந்தாலும் சரி தோட்ட வேலை பண்றார். இதுதான் அப்படின்னு வச்சுக்காம எல்லா வேலையும் பண்றார், எப்படியாவது தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு. என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு வந்து தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுப்பார், அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகளுக்கு கொடுப்பார், மிச்சம் மீதி இருந்தா தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு தரித்திரம் உலகத்துல ரொம்ப ஃபேஸ் பண்றது கடினமான விஷயம் எதுன்னா தரித்திரம். எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஆபீஸ்க்கெல்லாம் ஒழுங்கா போறோம் அப்படின்னா தரித்திரத்துக்கு பயந்து தான், வேற ஒன்றும் கிடையாது. யாரும் கர்மயோகிலாம் கிடையாது. ஆபீஸ பாசை திட்டிண்டு, கூட வேலை பண்ற வாழை திட்டிண்டு, வேலையை திட்டிண்டு, ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தரித்திரம் அடுத்த வாழிடத்துல கெஞ்சரா மாதிரி நிலைமை வந்துடப்படாதே அப்படின்னு ஒரு பயம் தானே. அவர் தரித்திரத்துல வாழ்ந்துட்டு இருக்கா, இருந்தாலும் மனசுல பகவான் இருக்கான், காப்பாற்றுவான், எங்க வாழ்க்கையும் மாறும், இந்த நம்பிக்கை வேணும். யாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி போகவே போகாது. இந்த வாழ்க்கையை ஒரு சக்கரம் இப்படி சுத்தின்றே தான் இருக்கும். ஆனா அந்த சக்கரம் சுத்தறது ஒண்ணு, சக்கரத்துக்கு அச்சாணி பகவான். இந்த பகவானை வச்சுட்டுதான் இந்த சக்கரம் சுத்தின்றே இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துல பக்கத்து கிராமத்துல ஒரு பெரிய கல்யாணம் நடக்கிறது கேள்விப்பட்டார் இந்த தாசப்ப. சரி நம்ம போய் அங்க போகலாம். அந்த காலத்துலாம் 7-8 நாள் கல்யாணம் நடக்கும். இப்பெல்லாம் தான் ரொம்ப சுருங்கி 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 1.5 நாள், 2 நாள், 3 நாள் ஆயிடுச்சு. அவ ஒரு வேலையெல்லாம் ஆயாச்சுப்பேன். அப்ப ஒரு பார்த்தா சரி அந்த கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 8 நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அங்கேருந்து எப்படி கல்யாணம் நிறைய பண்ணுவாள், எப்படி மிச்ச மீதி இருக்குமே, தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சகோதர சகோதரி கொடுக்கலாம். எப்படியும் கல்யாண வீட்டுல ஏதான ஒரு வேலை இருக்கும், எச்சையில எடுத்து போடுறதாலேயா இருக்கட்டும், இப்படி பத்து பாத்திரம் தேய்க்கிறதாலேயா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது எடுபடி வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, மூட்டை சுமக்கிற எந்த வேலையா இருந்தாலும் பண்ணலாம். பண்ணிட்டு அந்த வேலை பண்ணாலே சாப்பாடு போட்டுருவாள் இல்லையா, எப்படி இருந்தாலும் கிடைச்சதே மிச்ச மீதி இருக்கும், சாப்பாடு போடுவாரு. அதனால ஆனந்தமா கிளம்பி போனார். அழகா போனார், பார்த்தா ரொம்ப பசி பாவம், ஒழுங்கா சாப்பிட்டே பல நாள் ஆயாச்சு. நேர போய் முதல்ல பந்தியில உட்கார, முதல் பந்தி அப்பதான் அவர் போய் உட்காந்துட்டார். பார்த்தாலே தெரியறது ஒரு 7 மதவாளுக்கெல்லாம் அது பொருட்கள். அங்கேயிருந்து ஒருத்தர் வந்தார், யார் நீ அப்படிங்கிறார். ரொம்ப பசிக்கிறது, சாப்பிடணும், அதுக்காக உக்காந்தேன் அப்படிங்கிறார். உடனே 7 அரங்க பார்த்தார். முதல் பந்தி எல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்காராளுக்கு, நீ எல்லாம் உட்காரப்படாது, எழுந்துரு முதல்ல அப்படின்ட்டார். நம்மளாருதான் இதுதான் பண்ணுவோம், கண்டவாளை கொண்டு எப்படி பந்திய உட்கார வைக்கிறது அப்படின்னாலே பார்ப்போம். எழுந்துருந்துட்டா உடனே அவர் சரி அப்படின்னு எழுந்து வந்துட்டார். ஓரத்துல நின்றுருந்தார், பசியில இலையில உட்காந்துட்டு எழுந்துக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டார். அதுக்குள்ள ஒருத்தர் சொன்னார், வந்திருக்க வாழ்க்கெல்லாம் ஜலம் சப்ளை பண்ணுட்டார். உடனே பரவாயில்ல, சந்தோஷம் இருக்கு, பரவாயில்ல, ஏதோ வேலை கிடைச்சு கொடுத்து அப்ப நிச்சயமா எனக்கு சாப்பாடு போடுவா அப்படின்னு சொல்லி கடகட கடகட நான் ஓடி ஆடி ஓடி ஆடி அழகா வேலை பண்ணார். அழகா அவருக்கு பந்தி முடிச்சா ஒருத்தர் சொன்னார், இவர தண்ணீரை விட வேண்டாம், ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு, இதை விட கையெழம்புற இடத்துல அந்த ட்ரம்ல எல்லாம் தண்ணி வெப்ப சொல்லலாம் கணத்துல இழுத்து. சரி நேர போயிட்டா வாளியில இழுத்து 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 கணத்துல இந்த கணத்தை எடுத்து வைப்பின்னே இருக்க, ஒரு பந்தி முடிஞ்சது, 2 பந்தி முடிஞ்சது, 3 பந்தி முடிஞ்சது, 4 பந்தி முடிஞ்சது, 5 பந்தி முடிஞ்சது. இவரும் சரி அப்பாடா எப்படியோ வேலை பண்ணிட்டு இருக்கேன், சாப்பாடு கிடைக்கும், வந்து பார்த்தா எல்லாம் காலி ஆயிடுச்சு. உலகத்துல எதுன்னா ரொம்ப கொடுமையானது எதுன்னா இளமையில் வறுமை. இந்த பசிக்கிற சமயத்துல சாப்பாடு இல்லை அப்படின்னா அப்புறம் உலகத்துல வேற என்ன வாழணும். உலகத்துல ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை அடைய துடிக்கிறோம், இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும். முதல்ல எடுத்துனா சாப்பாடு இருந்தா தான் சாதனையை பத்தி யோசனையே வரும். அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்தினாலே தான் உலகமே ஓடிட்டு இருக்கு. எறும்பு முதற்கொண்டு பட்சிகள்லாம் வெளியே கிளம்புற எழுந்துக்கிறது இருக்கு அன்னத்துக்காகத்தானே. மான்கள்லாம் எவ்வளவு டென்ஷன் காட்டுல, புலி அடிக்குமா சிங்கம் அடிக்குமா சிறுத்தை அடிக்குமான்னு தெரியாது, அதையும் தாண்டி புல்லு மேய்ஞ்சின்னு இருக்கு. எவ்வளவு கஷ்டம், ஒவ்வொரு ஜீவராசியும் அன்னத்துக்கு எத்தனை பாடுபடுறது. அதனாலதான் அன்னத்தை வீணடிக்கப்படாதுன்னு பெரியவாள்லாம் கொண்டாடுறான். அன்னத்தை ரொம்ப ஜாகிரதையா உபயோகப்படுத்தணும். அன்னத்தை மட்டும் வீணடிக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அத்தனை வசதி அந்த அன்னம். அந்த மாதிரி இவருக்கு அன்னம் கிடைக்கல, எல்லாம் காலியா போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டா. சரி, எனக்கு விதிக்கப்பட்டிருக்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலப்பு வேற, எவ்வளவு நாள் வேலை பண்ண கலப்பு வேற. சரினு சொல்லி அந்த ஓரத்துல ஒரு இடத்துல போய் படுத்துட்டார். படுத்து கொஞ்ச நேரம் அந்த கலப்புல வேற கண்ணை சந்து போயிட்டார். அதுக்குள்ள அந்த ஜமீன்தார் வந்தா, வந்து நேரம் ஒரு உதவ விட்டார் காலால. எழுந்துடுறா பயல, எந்த இடத்துல வந்து படுத்துருக்காள், டெய்லி நான் நிம்மதியா படுக்கிற இடம் உனக்கு ஒரு கேடா, போவல்ல அப்படின்ட்டார். இவர் பார்த்தா சரி நான் சாப்பிடதான் இல்லை, நிம்மதியா தூங்குறான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. உடனே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. சாதாரணமா நம்ம கோபம் தான் என்ன பண்ணுவோம், ஜமீன்தார் வாயில வந்தபடி திட்டுவோம், அவன் வீட்டில் வேலை பண்ணியிருக்கான், சாப்பாடு கூட போடல, உட்கார் இப்படி நிறைய சண்டை போடுறதுக்கு ஒரு காரணமே வேண்டாம். அடுத்தவா மேல நமக்கு கோச்சிக்கிறதுக்கு ஆயிரம் உரிமை இருக்கு நம்ம நினைச்சிருக்கோம். முக்கியமா கோபம் நம்ம மேலதான் வரணும். முக்காவாசி பிரச்சனைக்கு ஒரே காரணம் நாமம் மட்டும்தான், அடுத்தவா காரணமே கிடையாது. அப்ப இவருக்கு கோபம் வந்துடுத்து. என்ன கோபம்னா, என்னுடைய பிராரப்தம் சரியில்லை. இவ்வளவு பேர் சாப்பிட்டிருக்கா இந்த மண்டபத்தை, இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஊர்ல இருக்க வல்லன்னு சாப்பிட்டிருக்கா. இவர் சாப்பிட போகும்போது அன்னம் இல்லைன்னா அது அவா குத்தம் இல்லையே, இவருடைய பிராரப்த குத்தம் தான். வாழ்க்கையில எத்தனையோ சம்பவங்கள் நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம், நடக்கிறது இல்லை. பிராரப்த கர்மா, நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை அப்படியே கழுத்துல உட்கார்ந்து இருக்கான். வல்வினைகள் அப்படின்றார் பெரியாழ்வார் சொல்றார். ஏ வல்வினைகளே, மேல உட்கார்ந்து மொய்த்த வல் ரொம்ப அழகா சொல்ற, நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போலே அப்படின்றார். மொய்த்த வல்வினையில் நின்று அப்படின்றார் தொண்டடிப்படியார் சொல்ற. இந்த நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையெல்லாம் அப்படியே நம்மள மொய்க்கிறதான். இந்த ஈ எல்லாம் மொய்க்க தெரியுமா, வெள்ளக்கட்டிய நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியலையே ஒழிய, இந்த பிராரப்த கர்மா நம்மளோட டிராவல் பண்ணிட்டே இருக்கா. நம்ம ட்ரெயின்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, நம்ம ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இந்த பிராரப்த கர்மா நம்ம கூடவே இருக்கா. இந்த பிராரப்த கர்மா நம்ம கோவில்ல இருக்கும் பொழுது, சத்சங்கத்துல இருக்கும் பொழுது, சத்குருவோட இருக்கும் பொழுது, நாமஜபம் பண்ணும்பொழுது நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்லை. அந்த சமயத்தெல்லாம் அந்த பிராரப்தம் நம்ம தோல் மேல ஏறி உட்காந்து சுகமா சவாரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு கோபம் வந்துடுது. இத்தனைக்கும் காரணம் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை. இந்த கர்மா தொலையணும்னா எங்க போகிறது, காசிக்கு தான் போகணும்னு கிளம்பிட்டா. ஏன்னா கர்மா தொலையணும்னா காசிக்கு போகணும் அந்த காலத்துல சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா உத்தமமான தேசம் காசி கஷேத்திரம், கங்கை ஆனந்தமா சௌகரியமா பாஞ்சுட்டு இருக்கா. காசி கஷேத்திரத்துல சிவபெருமான் அழகா பைத்தியம் மாதிரி வேஷம் போட்டு அலையறா. இந்த அகோரிகள்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா ஸ்வயம் சிவஸ்வரூபமா இருப்பா, நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இந்த காசியில யாராவது இப்படி உசுறு போகிற நிலைமையில இருக்கா அப்படின்னா உடனே ஓடி வந்து அவ காதுல ராமா ராமா ராமான்னு உபதேசம் பண்ணிடுறா. அதனாலதான் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே அப்படின்னு பார்வதி தேவிக்கு அழகா சொல்ற. அம்மா உன்னால முழுக்க சகசநாமம் சொல்ல முடியலே அப்படின்னா மூணு தடவை ராமா ராமா ராமான்னு ஸ்ரத்தையோட சொல்லு, நிச்சயமா சகசநாமத்துக்கு சமானம் அப்படின்ற. ஸ்ரத்தையே இல்லாம சொன்னாலும் கூட நாம ஜபம் நல்லதுதான் பண்ணும். மருந்தெல்லாம் சாப்பிடுறோம், மருந்துக்குள்ள என்ன கெமிக்கல் இருக்கு, என்ன கெமிக்கல் காம்போசிஷன் தெரிஞ்சா சாப்பிடுறோம். டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கறா, கடையில கொண்டு கொடுக்கறோம், அவ கொடுக்கறா பச்சை கலர் ப்ளூ கலர் ஏதோ ஒரு கலர் இருக்கு, வாயில போட்டுக்கிறோம், தண்ணிய குடிக்கிறோம், சரியா போனா போதும் அவ்வளவுதான். இப்ப வியாதி சரியாகிறதானே முக்கியமா இருக்கு, அதுக்கு மேல அந்த மருந்தை பத்தி நம்ம கவலைப்படுறோமா இல்ல இல்லையா. நம்ம அதை பத்தி தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தெரியாம சாப்பிட்டாலும் சரி, பேரே மறந்து போயிடும் நமக்கு சமயத்துல. அதுவும் டாக்டர் எழுதிருக்கிறது நமக்கு புரியவே புரியாது, மெடிக்கல் ஷாப்ல என்ன கொடுக்கறானோ அதுதான். ஆனாலும் அந்த மருந்து வேலை செய்யறதா இல்லையா. அது போல எப்படி சொன்னாலும் பகவன் நாமம் நல்லதுதான் பண்ணும். ஸ்ரத்தையோட தான் சொல்லணும்னா உலகத்துல யாரோ அஞ்சு பேர் பத்து பேர் தெரியுனா உண்டு. ஒரு ஆதிசங்கர பகவத்தாதருக்கு மனசு அலபாயமா இருக்கும், அவர் கோவிந்தம் கோவிந்தம் ஜபிக்க முடியும். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் வருமா, ராமானுஜருக்கு வரும், சைதன்ய மகாபிரபுவுக்கு முடியும். நமக்கெல்லாம் ஒரு வேளை பண்ணும்பொழுது பத்தாயிரம் இடத்துல மனசு தாவிண்டே இருக்கு குரங்கு மாதிரி. எப்படி வேணா இருக்கட்டும், கான்சன்ட்ரேஷனே இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்ரத்தையே இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா வெறும சொல்லிண்டே வந்தா கூட அந்த நாமம் நல்லதே பண்ணும். அதனால அந்த காசி கஷேத்திரம் ரொம்ப விசேஷமானது. சரின்னு சொல்லி கோபமா காசிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டார். ஒரு வைராக்கியம் வந்துடுத்து. குடும்பம் இருக்கே, அப்பா அம்மா இருக்காளு, சகோதர சகோதரிகள் இருக்காளு. அவர் பார்த்தார், என்னால ஒரு பெரிய பிரயோஜனம் வீட்டுல இல்லை, நான் இருந்தா ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு ஏதோ ஒரு வைராக்கியம். சில சந்தர்ப்பங்கள்ல சில வைராக்கியம்லாம் வந்துடுத்துனா யாரும் நம்மளை தடுக்க முடியாது. அழகா ஒரு பாடு நடந்து 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 போற பல ஊர்கள்ல தங்கி வாசல்ல திண்ணையில படுத்துண்டு சில இடங்கள்ல யாராவது சாப்பாடு கொடுக்கறா சாப்பிடுறா, சில இடங்கள்ல துரத்தி விடுறா, சில இடங்கள்ல இவரை கொண்டாடுறா, சில இடங்கள்ல இவரை கேவலப்படுத்துறா. அப்போ அவர் கொண்டு புரிஞ்சு கொடுத்த வாழ்க்கையுடைய யதார்த்தம் இதுதான். சில பேர் கொண்டாடுவா, சில பேர் கேவலப்படுத்துவா. சில இடங்கள்ல நினைச்சது நடக்கும், சில இடங்கள்ல நினைச்சது நடக்காது. இவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாம் ஒரே மாதிரி யாருடைய வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னு பாண்டித்த சில்வர் ஸ்பூனுக்கு அவளுக்கும் கிடையாது. அவளுக்கு எதுவுமே நடக்காதுன்னு ஒரு தரித்திரனுக்கும் கிடையாது. எல்லாருக்குமே என்னென்ன சமயத்தில் நடக்கணுமோ அது நடக்கும். ரமண மகிழ்ச்சி சொல்ற மாதிரி உனக்கு எது உண்டோ அது உண்டு, அவ்வளவுதான். உனக்கு என்ன உண்டோ அது உண்டு, அவ்வளவு. எந்த காரணத்தை கொண்டு யாரும் தடுக்கவே முடியாது. உனக்கு எது இல்லையோ அது இல்லை, அவ்வளவுதான். எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் அது இல்லை. பகவத் அனுகிரகம் இருந்தா மாறும், அவ்வளவுதான் அப்படின்னு. நடந்து 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 ஒரு வழியா காசிக்கு வந்துட்டார். கங்கையில குளிச்சார், காசி விஸ்வநாதரை சேவிச்சார், அங்க இருக்கிற பிந்து மாதவன் எல்லாம் சேவிச்சார். அப்படியே இருந்தா காசி நிறைய சத்திரங்கள் உண்டு, சாப்பாடு எல்லாம் கிடைச்சது. ஆனா மனசுக்குள்ள அப்பா அம்மா சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துரு, ஹே விஸ்வநாதா, ஹே மேரி மாதவா அப்படின்லாம் பிரார்த்திச்சுண்டார். உட்கார்ந்து நிறைய நாமஜபம் ஜபிக்க ஆரம்பிச்சார். பகவானே நல்ல வழிகாட்டு, ஆனா மனசுல வைராக்கியத்தை கொடு, ஞானத்தை கொடு, பக்திய கொடு, சத்தைய கொடு, வினயத்தை கொடு அப்படின்னு விடாம நித்தியம் கங்கையில ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி பிரார்த்திக்க ஆரம்பிச்சுட்டார். இப்ப கோவில்கள் சில கஷேத்திரங்கள்லாம் போன வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமலேயே ஒரு பக்தி வந்தது. இப்போ இந்த திருப்பதி போனோம்னா தானாகவே அந்த மலை ஏறும்போது கோவிந்தா கோவிந்தான் கத்த ஆரம்பிச்சிடும். நமக்கு பெருசா ஸ்ரத்த இருக்கோ இல்லையோ ஒரு பத்து பேர் கத்துறத பார்த்து நம்ம கத்த ஆரம்பிச்சிடும். இந்த திருப்பதி போனோம் அப்படின்னா நிறைய பேருக்கு எல்லாரும் மொட்டை அடிக்கிறத பார்த்து திடீர்னு வைராக்கியம் வந்து தானும் மொட்டை அடிச்சுடுவான். திருப்பதி இருக்க வரைக்கும் கவலைப்படாமல் சுத்திட்டுப்பான். மலையை விட்டு இறங்க போறோம், உடனே தலையை தொப்பி வாங்கி போட்டுருவான். ஆனா நடந்து போனோம்னா அந்த வெக்கமானம் எல்லாம் போடும். திருப்பதி மொட்டை அடிச்சு பகவானுக்காக தோணும். கீழே இறங்கின உடனே எல்லாரும் கேவலப்படுத்துவாளோ அப்படின்னு பயந்துண்டு அப்படியே மாறிட்டுருவா. பண்டிகைபுரம் போனா தானாகவே விட்டுற இடத்துல பக்தி வந்துடும். அங்க அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. இவர் ஒரு நாள் அழகா ஒரு வீட்டு திண்ணையில அப்படி தேமையேன்னு படுத்துட்டு இருக்கார். ஆனந்தமா அவர் பாட்டுக்கு பகவத்யானம் பண்ணிட்டு படுத்துனுட்டார். தூக்கத்துல ஒருத்தர் வந்து இவரை தட்டி எழுப்புறார். அவருக்கு ஒன்னும் புரியல. கையில ஒருத்தர் தம்பூரா வச்சு நிக்கிற தலையில பிரபன்ன பாகையெல்லாம் அப்படியே கட்டிண்டு கோபி சந்திரன் எல்லாம் இட்டுண்டு காலில் சலங்கையெல்லாம் கட்டிண்டு கைகள்ல ஒரு கையில சப்ளா கட்டியை வச்சிருந்து ஒரு கையில தம்பூரா வச்சிருந்து ஒருத்தர் வா எழுந்துரு அப்படின்னா உடனே அவர் எழுந்தார். அவர் இவர் கையை பிடிச்சிட்டு அழிச்சுட்டு போனார். கங்கையில இறங்கி கங்கையோட அந்த கரைக்கு போனார். அங்க போனா ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்துக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கா. அவர் பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கா. அவர் முன்னாடி இவரை கொண்டு போய் நிக்க வச்சா. இவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு அழிச்சுட்டு போனவர். உடனே அவர் சிரிச்சா, அனுகிரகம் பண்றது நீயே அழிச்சுட்டு வந்தா, நீ சொன்னாலே போதுமே அனுகிரகம் கிடைச்சிருமே இவனுக்கு அப்படின்னார். உடனே அவர் அழிச்சுட்டு போனவர் நாக்க நீட்டு அப்படின்னார். உடனே அவர் நாக்க நீட்டினார். அவர் தன் கையில இருக்கிற ஒரு குச்சியினால நாக்குல அப்படி எழுதினார். என்ன எழுதினார்? விஜயா அப்படின்னு எழுதினார். விஜயம்னா வெற்றி அப்படின்னு எழுதினார். எழுதி முடிச்சார், தலையில கை வச்சார். அடுத்த கஷணம் நன்னா ஒரு பாண்டுரங்க பஜனை, ஃபர்ஸ்ட் கிளாஸா. அவர் பாண்டுரங்க பஜனைனாலே ஒரு குஷி தானே, ஆனந்தமா. இவர் ஐஷண்டு போனவர் பஜனை பாடுறார். சுத்தி இருந்தவாள்லாம் நன்னா கை தட்டி ஆடி பாடி பாண்டுரங்க பஜனை. பாண்டுரங்க 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 பாஹிமாம், பாண்டுரங்க 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 பாஹிமாம். பண்டரிநாத பண்டரிநாத ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹி மாம். பண்டரிநாதா பண்டரிநாதா பண்டரிநாத ரக்ஷமாம். நாமதேவ துகாராம் பாண்டுரங்க பாஹி மாம். நாமதேவ துகாராம் பாண்டுரங்க பாஹி மாம். ஞானதேவ ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம். ஞானதேவ ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹி மாம். பண்டரிநாதா பண்டரிநாதா பண்டரிநாத ரக்ஷமாம். ஹே பாண்டுரங்கா பாஹி மாம், ஹே பண்டரிநாதா ரக்ஷமாம் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா சத்தியமா பகவான் அனுகிரகம் ஒண்ணுதானே பண்ணுவான். அந்த மாதிரி ஜோரா ஒரு பஜனை நடந்தது. பஜனை எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் இவர் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார்கள். அடுத்த கஷணம் அத்தனை பேரும் மறைஞ்சு போயிட்டார். இவருக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டது. கண்ணை திறந்து பார்த்தா இவர் எங்க படுத்துட்டு இருந்தாரோ அங்கதான் படுத்துட்டு இருக்கார். ஆனா சொப்பனம். இவர் ஐஷண்டு போனது யாருன்னா சாட்சாத் புரந்தரதாசர். என்னாச்சரியம்னா புரந்தரதாசர் பகவான் திருவடி அடைஞ்சு 100 வருஷம் கழிச்சது நடந்தது. புரந்தரதாசர் உசுரோட இருக்க காலத்துல இல்ல. புரந்தரதாசர் பகவான் அடைஞ்சு 100 வருஷம் கழிச்சு இவருக்கு இப்படி ஒரு அனுகிரகம். பாகவதர்கள் ஆச்சாரிய புருஷா மகாத்மாக்கள் இவாள்லாம் என்னைக்குமே இந்த பூமியில பிரத்யக்ஷமா நம்ம கண்களுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு தான் இருக்கா. இன்னைக்கும் மந்திராலயத்துல சுவாமி ராகவேந்திரர் உசுரோட தான் இருந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் ஆலந்தியில சந்த் ஞானேஸ்வரர் சத்தியமா இருக்கா. இன்னைக்கும் கும்பகோணத்துல திருமழிசை ஆழ்வார் ஜீவசமாதியில இருந்துட்டு தான் இருக்கா. இன்னைக்கும் ஆண்டாள் திருப்பான் ஆழ்வார் இவாள்லாம் ரங்கநாதனோட இருந்துட்டு தான் இருக்கா. இன்னைக்கும் பூரி ஜெகநாதனோட சைத்தன்ய மகாபிரபு இருக்கா. இன்னைக்கும் துவாரகையில துவாரகாநாதனோட மீரா மாதா இருந்துட்டு தான் இருக்கா. இவாள்லாம் இன்னைக்கும் பிரத்யக்ஷமா பல பேருக்கு காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கா. சந்த் துக்காராம், சந்த் நாமதேவர், ரமண மகரிஷி, காஞ்சி மகாபிரியவா இத்தனை பேரும் இன்னைக்கும் பல பேருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்றது சத்தியம். அந்த மாதிரி புரந்தரதாசர் பரமபதிச்சு 100 வருஷம் கழிச்சு இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா புரந்தரதாசர் எவ்வளவு சத்தியம் பார்த்துக்கோங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. இவர் பார்த்தது கேட்டது எல்லாம் பிரத்யக்ஷமா நன்னா நினைவுல இருக்கு. அவன் நாக்கல விஜய அப்படின்னு எழுதினது ஞாபகம் இருக்கு. உடனே இவர் கண்ணை மூடிண்டு இவர் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு எழுத படிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அக்ஷராபியாசம் கூட ஆனதில்லை. நன்னா கன்னடத்துல சாகித்யம் பாட ஆரம்பிச்சுட்டார். கூடவே விதவிதமான சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் வர ஆரம்பிச்சுடுது. அதாவது எந்த பிராரப்தம் இவரை துரத்து துரத்து துரத்தித்தோ அந்த பிராரப்தம் இப்ப பயந்து ஓடி போயிடுது. பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமல வண்ணெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடலில் தன் பாத இலச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே அப்படின்றார் பெரியாழ்வார். என்னைக்கு ஒரு சத்குரு தன்னுடைய சிஷ்யனா சிஷ்யா நம்மளை ஏத்துண்டாரோ அன்னிலேந்தே நம்முடைய சரீர யாத்திரை, நம்முடைய ஆத்ம விஷயம், இந்த வாழ்க்கை, நம்முடைய பிராரப்தம் எல்லாம் அவர் தன் பொறுப்புல ஏத்துன்ற. அதனாலதான் பிரமகுருவாகி வந்து தீதகவாடை பிரானார், பிரமகுருவாகி வந்து சாக்ஷாத் ஸ்ரீஹபதியான ஹரியே, பீதாம்பரதாரியான ஹரியே, பிரம்மோபதேசம் பண்ற குருவா வந்து நம்முடைய ஹிருதயத்துல புகுந்து நமக்கு உபதேசம் பண்ணி தன்னுடைய பாதங்களை கொண்டு நம்ம தலைமையில வச்சு நமக்கு அனுகிரகம் பண்றா. பிரம குருவாகி வந்து போதில் கமல வண்ணெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடலில் தன் பாத இலச்சினை வைத்தார், பண்டன்று பட்டினம் காத்தே. பெரியாழ்வார் சொல்றார் தன்னுடைய வியாதிகள் தன்னுடைய பிரார்த்தத்தை பார்த்து முன்ன மாதிரி கிடையாது என் சரீரம், இப்ப என் குருநாதனுடைய சொத்தா மாறிடுத்து, அதனால ஏ வியாதியே ஏ பூர்வ ஜென்ம கர்ம வினையே இனிமேல் இந்த சரீரத்துல உனக்கு இடம் இல்லைன்னு துரத்துறான். அந்த மாதிரி இவருக்கு ஒரு ராத்திரியில குரு அனுகிரகம். சத்தியமா பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் குயில் சூழ் குருவோர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கடற் கண்பையே அப்படின்றார். ஆச்சரியமா மதுர கவி ஆழ்வார். சத்குரு தானாகவே வந்து நமக்கு கிருப பண்றார். அந்த கிருப அத்தனை வசதியாருக்கு வார்த்தைகளால வர்ணிக்க முடியாம இருக்கு. இவர் கண்ணிலிருந்து விஜயதாசர் அப்படின்னு பேர் வந்துடுச்சு. ஏன்னா புரந்தரதாசரே இவருடைய நாக்குல விஜயம்னு எழுதிட்டார் இல்லையா. எப்ப ஒரு குரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரோ அன்னிலேருந்தே வாழ்க்கையில எல்லாமே மாற்றங்கள் தான். நம்முடைய மனசுல மாற்றங்கள் உண்டாகும், புத்தியில மாற்றங்கள் உண்டாகும், சரீரத்துல மாற்றங்கள் உண்டாகும், நம்முடைய காரியங்கள்ல மாற்றம் உண்டாகும், நம்முடைய சிந்தனையில மாற்றம் உண்டாகும். அதுதான் குரு கிருபை. அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு கதறும். விஜயதாசர் ஆயாச்சு, ஒரு பாட்டுக்கு யாரை பத்தியும் கவலைப்படல, திண்ணையில உட்கார்ந்து பஜனை பண்றார், கங்கையில குளிக்கிறார், நாமஜவனா உறக்கி உறக்கி உறக்க உறக்க கத்தி 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 பஜனை பண்ணிட்டு இருக்கார். பல பேர் இதை கேட்டு அந்த நாம ஜபத்துல இருந்த சத்தியத்துல தானா இவர் எங்க பஜனை பண்றாரோ அங்க வந்து கூடி நின்று உட்கார ஆரம்பிச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டார். இவர் ஒரு நாள் கண்ணை திறந்து பார்க்கவே எதிர்க்க நிறைய ஜனங்கள் உட்கார்ந்துட்டு இவருடைய பஜனையை கேட்டுட்டு இருக்கா. உடனே அவர் சொன்னா நீங்களும் பாடுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த ஹரி பஜனையை சொல்லி கொடுத்துட்டார். அதனாலதானே சங்கர் கதறினார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே அப்படின்னு. ஏ ஜனங்களே, இதை பண்றேன் அதை பண்றேன்னு பரபரபரன்னு ஓடிண்டே இருக்கே, கொஞ்சம் கோவிந்தனை பிடிச்சுண்டு பஜனை பண்ணுங்கோ. இது எப்படி நடக்கணும், அது எப்படி சரியா பண்ணணும்னு கடைசியில ஜென்மா நஷ்டமாக தெரியலையே. ஆசையாத் பத்யதே லோக கர்மணா பகுசிந்தையா ஆயுக்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. நிறைய ஆசைகள், அந்த ஆசையில விதவிதமான கர்மாக்கள், இதை பண்ணி அதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு வேற ஒன்று ஆசைப்பட்டு கடைசியில ஜென்மா நஷ்டமாயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்க. அதனால ஜாகிரத ஜாகிரத அப்படின்னு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நாமஜபம் சொல்லி கொடுத்தா, எல்லாரும் ஜபிக்கிறா. நிறைய பேர் அவ வாத்துல கூப்பிட்டு அவரை பஜனை பண்ண சொல்றா, பஜனை பண்றா. எங்க பஜனை பண்ணாலும் திரும்பி எந்த இடத்துல ஒரு திண்ணையில படுத்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். அங்கே தானே அழகா புரந்தரதாசர் அழிச்சுட்டு போனா, அங்கதான் எனக்கு என்னுடைய குரு கிருபை கிடைச்சது, அதுதான் என்னுடைய குருவுடைய திருவடி நிழல்னு அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டார். நிறைய பணக்காரெல்லாம் அவருடைய சிஷ்யாலா மாறினா. நிறைய பேர் பணம் கொடுத்தா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். சில பேர் சொன்னா இல்ல எங்களுக்காக ஏத்துக்கணும். இப்ப பாத்தா ஹே விட்டலா ஹே பாண்டுரங்கா, இப்ப பணத்தை வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்னு கேட்டா. எல்லாம் பகவான் கிட்ட கேளுங்க, நம்ம நம்மளா பிளான் பண்றோம், அடுத்ததா கிட்ட கேட்கறோம், ஹே பிரபு பாண்டுரங்கா என்னடா பண்ணடும் அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவான். நம்ம பல பேர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கோம், இல்லாட்டி நமக்குள்ளேயே கேள்வி கேட்டுருக்கோம். பாண்டுரங்கா விட்டலா வழி காட்டு அப்படின்னா என்ன அழகா தெரியுமா பேசுவான். ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்க. அவனை தவிர வேற யார் நம்ம கிட்ட விடாம எப்பொழுதும் பேச முடியும்? எல்லாராலையும் நம்ம கிட்ட எப்பொழுதும் ஒரே மாதிரி பேசவே முடியாது. நம்மளே பல பேர்கிட்ட பழக வந்துட்டு கோபமா சத்தம் போடுவோம், சில டைம் கெஞ்சி சொல்லுவோம், சில டைம் கொஞ்சி சொல்லுவோம். நம்ம குழந்தைகள் விவரம் தெரியாதுன்றோம். அந்த குழந்தைகள் கிட்டே நம்ம ஒரே மாதிரி பழக முடியறதா சொல்லுங்க, சத்தியமா இல்லை. எல்லாருமே எமோஷனல் இடியட்ஸ். அப்பப்ப இந்த இடியட்ஸ் வெள்ள தெரியாமபடி, அப்படி இடியாட்டிக் விஷயங்கள் வெள்ள தெரியாதபடி ரகசியமா டிப்ளமேட்டிக்கா நடிக்க பழகினுட்டோமே ஒழிய, எல்லாரும் எமோஷனல் இடியட்ஸா தான் இருந்துட்டு இருக்கும். பகவான் இத்தனையும் தெரிஞ்சும் நம்ம கிட்ட எப்பொழுதும் ஒரே மாதிரி நடந்துக்கலாம், அதுதான் பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால ஹே விட்டலா, ஹே பாண்டுரங்கா, என்னடா பண்ணடம் சொல்லுடா அப்படின்னா, விட்டலன்னு சொன்னா ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணு, அழகா எந்த இடத்துல உனக்கு குரு அனுகிரகம் கிடைச்சதோ ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணு, வர ஜனங்களுக்கெல்லாம் நித்தியம் அன்னதானம் பண்ணு, வர ஜனங்களுக்கெல்லாம் என் பக்தியை பத்தி சொல்லி, என் பெருமையை பத்தி சொல்லேன் அப்படின்னுட்டான். உடனே சரின்னு சொல்லி அழகா ஒரு பணக்கார வச்சுட்டு அழகா ஜோரா ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணிட்டான். அந்த மடத்தை டெய்லி பஜனை சத்சங்கம் அன்னதானம் காசியில ஜோரா நடக்கிறது. அழகா ஒரு விட்டலன் வச்சுட்டு இருந்தார் அவர், விஜய விட்டலன்னே அவனுக்கு பெயர். ஜோரா அந்த விட்டலனுக்கு டெய்லி பூஜை பண்றது. இன்னைக்கும் உடுப்பில போனா உடுப்பி கிருஷ்ண பக்கத்துல ஒரு உற்சவ மூர்த்தி உண்டு, அங்கேயும் ஒரு விட்டலன் உண்டு. உடுப்பில கிருஷ்ணன் உடுப்பி கிருஷ்ணன் பக்கத்துல கீழேதான் ஒரு உற்சவ மூர்த்தி நெருப்புல கை வச்சு நிற்கும். உடுப்பில அதே மாதிரி மத்வாச்சாரியருடைய இன்னொரு சிஷ்யர் உண்டு, அவருடைய மடத்துக்கு போனா அங்க ஒரு விட்டலன் உண்டு. மத்வ சம்பிரதாயத்துல விட்டலன் ஈக்குவல் ஸ்பேஸ். உடுப்பி கிருஷ்ணனோட போட்டி போடுற ஒரே கிருஷ்ணன் யாருன்னா விட்டலன் மட்டும்தான். அங்கே இவா ரெண்டு பேரோட போட்டி போடுறது யாருன்னா அடுத்து ஆஞ்சநேய மூர்த்தி. நிறைய இடங்கள்ல ஆஞ்சநேயர் வந்துருவா, முக்கிய பிராண சுவாமின்னே பேர் அவருக்கு, முக்கிய பிராணன்னு தான் பேர் ஆஞ்சநேய மூர்த்தி. ஏன்னா அவர் தான் பிராணவாயு இல்லையா, அதனால முக்கிய பிராண சுவாமி அப்படின்னு மத்வ சம்பிரதாயம் ஹனுமந்தராயா அப்படின்னு, ஹனுமந்தா அப்படின்னு வந்திருந்தாலே மத்வ சம்பிரதாயம் மட்டும் அப்படி சொல்லுவா. அதனால ஹனுமானும் ஹனுமந்தையா அப்படின்னு முக்கியமா மத்வ சம்பிரதாயத்துக்காரா தான். அவ்வளவு அழகா ஹனுமத் பீம மத்வ, இப்படிதான் மத்வாசரோட அவதாரம். அதனாலதான் ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அப்படின்னு மத்வ சம்பிரதாயத்தை சொல்லுவார். ஹரி தேவர்கள்ல உத்தமன், ஜீவர்கள்ல உத்தமன் வாயு. அந்த வாயு தான் ஹனுமனாவரர், வாயுவே தான் பீமனாவரர், வாயுவேத மத்வராவரர். அதனால ஹரி வாயு ஸ்துதி அப்படின்னு மத்வ சம்பிரதாயத்துல உண்டு. அதோட அவளோட அந்த விட்டலன் அத்தனை ஆச்சரியம். உடுப்பில இருக்க அந்த விட்டலன் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு குஞ்சு விட்டல் இவ்வளவுதான் இருக்கும் பைய, ஒரு தான் அவ்வளவுதான் இருப்பான். இடுப்புல கைய வச்சிருந்து சங்க வச்சு நிக்கிறதே அழகு. விட்டலன் விட்டலன் எப்படி பார்த்தாலும் அழகு, அது உடுப்பில ரொம்பவே அழகு. அந்த விஜய விட்டலனை வச்சுன்னு அழகா அவர் ஜோரா பூஜை எல்லாம் பண்ணிட்டு மடத்தை ஸ்தாபிதம் பண்ணிட்டு நடத்துறா. ரொம்ப ஜோரா நடக்கிறது. எல்லாரும் சொல்றா எவ்வளவு அழகா மடத்தை நிர்வாகம் பண்றேளே, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா. இப்ப இந்த வார்க்கடி சம்பிரதாயம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் வந்து கொண்டாடுறோம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நடக்கிறது. அப்ப அவர் சொல்றார், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. நான் கர்த்தா கிடையாது, ஹரிதான் கர்த்தா. இந்த வார்த்தை நன்மை ஞாபகம், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. அகம் கர்த்தா ஹரி கர்த்தா. நான் பண்ணல ஹரி பண்றான், நான் பண்ணல ஹரி பண்றான், நான் பண்ணல ஹரி பண்றான். ஏன்னா அகம் கர்த்தான் அபிமானம் வந்துடுத்துனா அகம்பா வந்துடும், அகம்பா வந்துடுத்துனா அடி. நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. நான் பண்ணல ஹரி பண்றான், நான் பண்ணல ஹரி பண்றான். அண்ணா சமைக்கிறோமா எல்லாரும் ஜோராளு சொல்லலாம், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. ஆவி சொல்றாள் கொண்டாடுறாளா, மனசுக்குள்ள ஆவி போய் நான் பண்ண சொல்லப்படாது, அப்புறம் சமயம் கொடுக்க மாட்டான். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. என்னைக்காவது ஆத்த சமையல் ஒழுங்கா இல்லையவனே மனசு துக்கம் வந்துடும். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா ஆதிகாரம் சொல்லப்படாது, சண்டைக்கு வந்துடுவார். மனசுக்குள்ள நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா பண்ணாங்கன்னா மனசுல எந்த ஒரு விஷயமே நம்மளை பாதிக்காம இருக்கும். வாழ்க்கை ஓடிண்டே இருக்கு, க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிண்டே இருக்கு. நம்ம திருப்பி திருப்பி இந்த பாஸ்ட் ஃபியூச்சர்ல ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த க்ஷணத்தை தொலைச்சிடும். அது நடந்து நடந்தாச்சு, சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ நியாயமோ அநியாயமோ பாபமோ புண்ணியமோ நடந்துடுத்து, ரைட்டா. சரி பகவானே நீதான் பொறுப்பு, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா அப்படின்னா அவ தானாகவே மனசுல ஒரு சமாதானம் வந்துடும். எப்பொழுதுமே காத்தால எழுந்துக்கும் போது இனிமேல் நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. இது சில சில வார்த்தைகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ரமண மகர்ஷி சொல்றார், உன்னிஷ்டம் என்னிஷ்டம். ரமணாச்சாரியர் பார்த்து முதல் முதல்ல சொன்ன வார்த்தை இதுதான், இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம். அந்த மாதிரி நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் பண்ணல ஹரி பண்றேன், நான் பண்ணல ஹரி பண்றேன். இப்ப குழந்தைகளை வளர்க்கும் பொழுது கூட நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா அப்படின்போது தானாகவே டென்ஷன் இல்லாம வளர்க்கலாம். ஆபீஸ் வேலை பண்ணும்போது நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா அப்படின்னும் பொழுது ஆபீஸ் வேலையும் அழகா பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அகம் கர்த்தா ஹரி கர்த்தா, ஹரிதான் கர்த்தா. அதான் சந்தியா மந்திரம், எந்த கர்மா பண்ணாலும் முதல்ல அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு அங்கன்யாசம் கரன்யாசம் எல்லாம் பண்ணிக்கிறோம். சாத்வீக தியாகம்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உண்டு. ஹரிக்காக ஹரி என்ன தூண்டி ஹரியே பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான், எனக்குள்ளே அவன் தான் நடத்துறான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஆச்சரியமா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் பண்ணலே ஹரிதான் பண்றான் அப்படின்னு சொல்லி அழகா அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு வரார் விஜயதாசர். அப்ப எல்லாரும் அவரை கொண்டாடுறா. அப்ப ஒரு நாள் பாண்டரங்கன் சொன்னான், சொப்பனத்துல வந்து இப்படி சுகமா உட்கார்ந்து இருக்கியே, ஊருக்கு போய் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டாமா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயாச்சு இவருக்கு வந்துட்டு. நாமே நம்ம கடமையை மறந்தாலும் பகவான் நம்ம கடமையை பண்ண வச்சிடும். அதுக்குதான் பக்தி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பக்தி பண்ணா கடமையை விட்டுடுவோம், குடும்பத்தை விட்டுவோம். சத்தியமா கிடையாது. இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா பக்தி பண்ணவாதான் கடமைகளை, எல்லா கடமைகளையும் ஒழுங்கா பண்ணிருக்கான் காண கிடைக்கிறது. உடனே அவன் சொன்னார் விஜயதாசர், சத்தியமா பாண்டரங்கா, ஆனா நான் வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரிதான், எந்த முகத்தை வச்சுட்டு நான் போவேன் அப்படின்னு. பாண்டரன் சொன்ன, உன் குடும்பத்தை நான் காப்பாத்தின் இருக்கேன், அவெல்லாம் உன்னை பார்த்தா போதுண்டுதான் காத்துட்டு இருக்கா, உன் மேல அவள் யாருக்கும் கோபமே கிடையாது, தயவு செஞ்சு நீ ஊரு கிளம்புன்ற. சரின்னு சொல்லி அடுத்த நாள் சிஷ்யா கிட்ட சொல்ற, இந்த மாதிரி நான் ஊரு கிளம்ப போறேன், தட்சிண தேசம் கர்நாடக தேசம் அவரோட ஊர், அங்க போக போறேன்னா சரி நிறைய பேர் நாங்களும் வரோம்னா, இந்த மடத்தை நிர்வாகம் பண்றதுக்கு சிஷ்யால ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு ஆனந்தமா பஜனை பண்ணிட்டே வர, போற வழியெல்லாம் பஜனை. மகாத்மாக்களுக்கு என்ன வேலை, எங்க போனாலும் பஜனை பண்ணணும், ஜனங்களுக்கு பகவத் பக்தியை சொல்லணும், நாமஜபம் மகிமையா அவளுக்கு புரிய வைக்கணும், இவ்வளவுதான் வேலை, வேற ஒரு வேலையுமே கிடையாது. அவளுக்கு கடமைனா இது ஒண்ணுதான் கடமை. சத்தியமா நம்ம வாழ்க்கையில நம்ம முக்கியமான கடமை எதுன்னா பகவான உணர்றது, பகவான் அனுபவிக்கிறது, இதுதான் முதல் கடமை. மற்றதெல்லாம் டைம் பாஸ் தான், வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பத்தி எல்லாம் டைம் பாஸ், ஒண்ணுமே இல்லைன்னா போர் அடிக்கும் இல்லையா. அதுக்காக தான் ஒரு ஆதிக்கார, ஒரு மனைவி, ஒரு குழந்தை, வேலைக்கு போகிறது, சம்பாத்தியம், நம்மள பிஸியா வச்சுக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம். பக்தி தான் நம்முடைய பிராதான்யமான கர்மம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சமயத்திலையும் நாம செய்ய வேண்டியது பக்தி ஒண்ணுதான். பகவான அடையறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம். இந்த உலகமே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான், ட்ரைனிங்காக வந்திருக்கோம். பகவான் அனுபவிக்கணும், ட்ரைனிங் எடுத்துனா நேர நம்முடையதான லோகமான வைகுந்தத்துக்கு போயிடும். இதுதான் சாஸ்திரம் சொல்றது, பெரியவாள்லாம் நடந்து காட்டுறோம். அது மாதிரி பல ஊர்கள்ல பஜனை பண்ணிட்டு ஆனந்தமா இவர் காசிக்கு எந்த வழியா வந்தாரோ அதே கிராமத்து வழியா தான் திரும்பி வர, இவர் எந்தெந்த வீட்டுல வாசல் திண்ணில தங்கினாரோ யாரெல்லாம் துரத்தினாரோ இப்ப அவள்லாம் இவரை உள்ள கூப்பிட்டு மரியாதை பண்ற. இதுதான் உலகம். நம்ம பகவன் நாமத்தை ஜபிச்சுட்டோம், பகவான்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த சரீரத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே வேறு. மீரா, ஆண்டாள், பெரியாழ்வார், சந்துக்காராம், இவ எல்லாரும் பாருங்க, அவளும் நம்மள மாதிரி மனுஷா தானே, அவளும் பசிக்கு சாப்பிட்டு இருந்தா, அவளுக்கு மலமூத்திர விசர்ஜனை எல்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு அவளை வசதியா கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அந்த சரீரத்தை பகவான் இஷ்டமா ஒப்படைச்சுட்டா. பெரியவாளை விட்டுருவோம், வாழ்க்கை சம்பிரதாயத்துக்காரா, எத்தனை பேர் பண்டிரிபுரம் போறா, அவள்லாம் பார்க்க ஏதோ ஒரு மாசம் ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பா, கூலி வேலை பண்ணுவா, ஏதோ பண்ணிட்டு இருப்பா, ஆனா ஒரு மாசம் பண்டிரிபுரம் கிளம்புறா அப்படின்னா அவ என்ன எதிர்பார்க்காம அவ காலை தொட்டு செய்திக்கிறோமா இல்லையா. ஏண்டானா பண்டிரிபுரம் போறது, அந்த உடம்பு எல்லா வேலையும் விட்டுட்டு பண்டிரிபுரத்துக்கு போகிறதுன்றனால அவ வயசு என்ன, அவ குளம் என்ன, இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவ ஒழுங்கா இருந்தாலும் கூட நம்ம பாக்கறது இல்ல. இப்ப சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போட்டு போவா, நிறைய பேர் பாம்பார ஜனங்கள், அந்த ஒரு மாசம் குடிக்காம இருப்பாங்க 48 நாள், அவனுக்கு சாமி 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 சொல்லி காலைல விடுறாள் இல்லையா. எப்ப பகவத் விஷயமா நம்ம உடம்பும் மனசும் போகிறதோ தானாகவே மரியாதை வந்துடும். இது உலகத்தினுடைய ஸ்வபாவம். பகவானோட ஒரு விஷயம் சேர்ந்து விடுத்தனா அதுக்கு மரியாதை தான். வெறும் சாதம் பகவானுக்கு நிவேதனம் ஆயிடுதுனா பிரசாதம் ஆயிடுறதா இல்லையா. சாதாரண பூ தான், தெருவில் தான் விற்கிறா, பூக்காரி தான் விற்கிறா, அதை வாங்கி பெருமாளுக்கு சாத்திரம் இல்லையா, ஆத்த சுவாமிக்கு சாத்திரம், அதை யாருக்கா எடுத்து கொடுத்தா கண்ணில் ஒத்திக்கிறாளா இல்லையா. பூக்காரிக்கிட்ட வாங்கும்போது யாரா கண்ணில் ஒத்திக்கிறோமா, அதே சுவாமிக்கு வாங்கினாலும் அதே 10 ரூபா தான் முழம், நம்ம ஆதிகாரிக்கு வாங்கினாலும் அதே 10 ரூபா தான் முழம். அதே பெருமாள் சன்னதியை பகவானோட கோவிலில் வச்சுட்டு யாராவது கொடுத்தான்னா நம்ம கண்ணில் ஒத்திண்டு ஆதிகாரிட்ட கொடுக்குறோம். பாத்திலே யஜ்யம் ஹோமம் பண்றோம். ஆதிகார் சொல்றார், இந்த பகவத் பல கும்பத்துக்கு மேல புஷ்பம் இருக்கார் எடுத்து கொடுப்பார், சொல்லுவார் கண்ணில் ஒத்திண்டு ஆதிகாரிட்ட கொடுங்கோன்னு. மற்ற சமயத்தில் கடைக்காரர்கிட்ட பூ வாங்கிட்டு கண்ணில் ஒத்தி நின்றாமான்னு கொடுக்குறோமா. அந்த கும்பத்தினால ஏறியாச்சு அப்படின்னா பகவத் சம்பந்தம் வந்துடுத்தோன்னு அந்த புஷ்பத்துக்கு ஒரு ஏற்றம். கோவில பிரசாதம் கொடுக்கறோம், வாங்கி சாப்பிடுறோம், நம்மளே சொல்லுவோம் கோவில பிரசாதம் டேஸ்ட் தனிதான். நீ எத்தனை வேணா புளியோதரை மிக்ஸ் வாங்கி பண்ணுங்கோ, ஆத்திலேயே புளிக்காசு வச்சு பண்ணுங்கோ, பெருமாள் கோவில் புளியோதரை மாதிரி வரவே வராது. எத்தனை கோவில்கள் போங்கோ, திருப்பதி லட்டு நீ எத்தனையோட கடைகள்லாம் நிக்க ஆரம்பிச்சுட்டோம், ஆனாலும் திருப்பதி லட்டு சாப்பிடும் பொழுது கிடைக்கிற அந்த ஆனந்தம், அதே டேஸ்ட் எல்லாம் கூட இருக்கலாம், பட்சில் அதுல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகிறதோ, அந்த அனுகிரகம்னு ஒண்ணு மிஸ் ஆகிறதோன்னு பகவானோட சேர்ந்து கொடுத்தனா அதற்கு ஒரு மரியாதை, சந்தேகமே வேண்டாம். நம்ம அது வாசல்லையும் படி இருக்கு, கண்ணில் தொட்டு ஒத்தின்ன உள்ள நுழையணும், அதே கோவில நுழையிறோம்னா வாசப்படியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். ஏண்டாம்னா பகவத் சம்பந்தம், அவ்வளவுதான். பகவத் சம்பந்தத்துக்கு அப்படி வந்தா சொன்னா அதுக்கு ஒரு ஏற்றம், அதற்கு ஒரு மரியாதை, அதுல சந்தேகமே வேண்டாம், துளி கூட சந்தேகமே வேண்டாம். அத்தனை ஆச்சரியம், இப்ப நம்ம கடையில போய் ஒரு விபூதியோ குங்குமோ வாங்கினா அதுக்கு பெரிய விலை கிடையாது, கோவில்ல கையில கொடுத்தா எவ்வளவு ஜாகிரதையா வாங்கிக்கணும். அப்ப பகவானோட சேர்ந்து கொடுத்து அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. எந்தெந்த ஊர்கள்லாம் இவர் யாருன்னு தெரியாம தருத்தினாலும் அவள்லாம் இப்ப வாங்கோ வாங்கன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பஜனை பண்ணதுக்கு, அதனாலதான் பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனாலதான் சங்கர கதறினார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ. ஏ ஜனங்களே, இந்த லோகத்துல ஒழுங்கா வாழணும், நிம்மதியா வாழணும், திருப்தியா வாழணும்னா ஒரே வழி, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வாழணும். சோ நாம சங்கீர்த்தனம் பண்றது நம்மளுடைய தர்மம், மூச்சு காத்து விடுறோம் இல்லையா, எல்லா வேலையும் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு எல்லா வேலைகளையும் பண்ணும். நாம சங்கீர்த்தக்கு தனியா அதெல்லாம் விட்டு விட்டு அப்படின்னு சொல்லவே இல்லை. எப்ப வேணாலும் ஜபிக்கலாம், எங்க வேணாலும் ஜபிக்கலாம், கோபத்திலையும் ஜபிக்கணும், துக்கத்திலையும் ஜபிக்கணும், தப்பு பண்ணிட்டோம் வருத்தப்படுறோம் பாருங்க, கில்ட்டி ஃபீலிங், அப்பொழுதும் பகவன் நாமத்தை ஜபிக்கணும். அப்பதான் இந்த கில்ட்டி ஃபீலிங் மாறும், அடுத்த வாட்டி அதை தவறு பண்ணாம இருக்கும். நம்ம கில்ட்டி ஃபீலிங் மாறதுக்கும் நாமஜபம் தான் வழி, மனசுக்குள்ள உற்சாகம் வர்றதுக்கும் நாமஜபம் தான் வழி, பண்ண பாபம் மாறதுக்கும் நாமஜபம் தான் வழி. நாமஜபத்தை விட்டா கலியுகத்துல வேற வழியே கிடையாது. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணு மட்டும்தான். கலியுகத்துல வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது, வேற கதி கிடையவே கிடையாது. அப்ப நாமஜபம்ன்றது பண்ணணும். வியாசதாசர் கண்கள்ல வியாசதாசர் வேற, வியாசராஜர் வேற, இவா ரெண்டு பேருமே மத்திய சம்பிரதாய ஆச்சாரிய புருஷா, இவர் வியாசதாசர். இந்த வியாசதாசர் அழகா ஜபிச்சுண்டு பல ஊர்கள்ல வசனம் பண்ணிட்டு கடைசியில இவர் கிராமத்துக்கு வந்துட்டார், இந்த ரெய்ச்சூர்ல இருக்க கிராமத்துக்கு. இன்னைக்கு அவரோட கிராமம், அவர் வாழ்ந்த வீடெல்லாம் இன்னைக்கு அங்க இருக்கு. வராரு ஊர்ல இருக்கவாடெல்லாம் இவர் யாருன்னே தெரியாம எங்காத்துக்கு வாங்க பஜனை பண்ணுங்க, எங்காத்துக்கு வாங்க பஜனை பண்ணுங்க. இவர் அழகா பஜனை எல்லாம் பண்றார், ஊர்ல பஜனை பண்ணிட்டே வர அப்ப தெருவுல குரல் கேட்கறது. அவ அப்பா கேட்டு கொடுத்து, என்னடா அது நம்ம பிள்ள தாசப்பன் குரல் மாதிரி இருக்கே, பல வருஷம் ஆயாச்சு, சிலதெல்லாம் தெரியும் இல்லையா. அவா குழந்தையுடைய சப்தம், இந்த ஸ்கூல்ல இருந்து குழந்தைகள் ஆயிரம் குழந்தைகள் ஓடி வரும், ஆனா அம்மா அப்பாவுக்கு அவா குழந்தை கரெக்டா கண்ணு தெரியும். அது எப்படின்னா அதுக்கு அவளுக்கு அது மேல அவ்வளவு ஒரு அக்கறை. சோ நம்மளா விட்டுடுங்கோ, இந்த வரி குதிரை பாத்திருக்கலா ஜீப்ரா, அதுல பார்த்த எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நமக்கு சத்தியமா எந்த குதிரைக்கு என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் வரி குதிரை அம்மாவுக்கு தெரியுமா, அதோட கோடுல கொஞ்சம் டிசைன்ஸ் இப்படி கோணல் மானலா இருக்குமா, இது என் குதிரைன்னு அந்த வரியை வச்சு கண்டுபிடிக்குமா. நமக்கு பார்த்தா வரி குதிரை ஏதான ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, சத்தியமா நமக்கு தெரியாது. ஆனா ஆயிரம் குட்டி ஓடி வந்தாலும் அந்த அம்மாவுக்கு தெரியும். இந்த பெண்குயின்லாம் பார்க்கணும், இந்த அண்டார்டிகளை எல்லாம் ஓடி எடுத்து, இது கரெக்டா அம்மாவே அவங்க பிடிச்சிருக்க தன் குஞ்சுன்னு அழகா, அது எப்படிதான் கண்டுபிடிக்கும், பகவானுக்கு தான் வலிச்சு உள்ளுக்குள்ள ஹரி சொல்லித்தரா. சத்தியமா இந்த பிறந்த குழந்தைக்கே பாருங்க, அதுக்கு பெருசா அது அம்மா அப்பான்னு தெரியவே வேண்டாம், ஆனா அது அம்மா கையில கொடுத்த உடனே அதுக்கு தெரியும், இந்த உடம்போட எனக்கு ஒரு 10 மாசம் சம்பந்தம் இருந்தது, வாம்த்து தெரியும் அதுக்கு. அம்மா புடவையில படுத்துனா அதுக்கு தெரியுது என்ன அம்மாவோட வஸ்திரம் அப்படின்னு நிம்மதியா தூங்கும். எப்படினா அதெல்லாம் பகவத் சங்கல்பம். அந்த மாதிரி அவர் தெரிஞ்சு கொடுத்து வெள்ள வர வெள்ள குரல் மாதிரி இருக்கேன். அப்பா வீட்டை விட்டு வெள்ள வர்றத பார்த்தோன்னே விஜயதாசர் ஓடி வந்து இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற. விஜயதாசர் நமஸ்காரம் பண்ணவொடனே கூட வந்த சிஷ்யாலாம், இவர் யாரோ மகானுபாவர்கள், எல்லாரும் இவர் நமஸ்காரம் பண்றா. அப்புறம் எல்லாரும் கேட்கிறா யார் இவர் அப்படின்னு. விஜயதாசர் என்ன பெற்ற தோப்பனார் இவர் தான். அப்பா அம்மா சகோதர சகோதரி எல்லாருக்கும் பரம சந்தோஷம், நீ உசுரோட இருக்கியாப்பா, இப்ப நீ சொல்லலாமான்றார் அப்பா. இப்ப விஜயதாசர் சிரிக்கிறார், அப்பா எவ்வளவு பெரிய ஆளானாலும் உங்களுக்கு பிள்ளைதான்ப்பா, சந்தேகமே கிடையாது. ஆதிசங்கர பகவத் பாத சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க, அப்புறம் அம்மாவோட அந்திம காலத்துக்கு தான் வர அம்மாவை பார்த்தோம் சேவிக்கிற. சன்னியாசியா இருந்தாலும் அம்மாவை சேவிக்கிறதுல சாஸ்திரம் தடை சொல்றதே கிடையாது. சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாம் வசதி தான். சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கினாச்சு, அம்மாவை பார்த்தனா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற சன்னியாசின்னு எல்லாரும் சேவிக்கலாம், எல்லாரும் வயசே முக்கியம் இல்லை. ஆனா சன்னியாசிக்கும் அம்மாவை சேவிக்கிறதுக்கு அப்பாவை சேவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்ற. அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, சனாதனமான தர்மம் மாதிரி. அப்பா அம்மாவுக்கு இம்பார்டன்ஸ் வேற எதுலையுமே கிடையாது, அத்தனை வசதி, அவ்வளவு சிரேஷ்டம் இன்னைக்கும். ஆனா நம்ம அப்பா அம்மாவுடைய மரியாதை நம்ம அப்பா அம்மாவை ஆகும்போது தான் நமக்கு புரியும். அது வரைக்கும் சத்தியமா தெரியறது இல்லை. அவ்வளவு வசதி நம்முடைய தாயும் தகப்பனும் மாற்றமே கிடையாது. அப்பா சேவிச்சுட்டார், அம்மா எல்லாருக்கும் பரம சந்தோஷம், அழகா அவ குடும்பம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நன்னா நடக்கிறது எனக்கு வந்துட்டார் இல்லையா, பல ஊர்கள்ல அவர் பஜனை கூப்பிடுறா. அப்பா சொன்ன குழந்தைய குடும்பத்துக்கு நீ தான்ப்பா மூத்தவன், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. சரினுட்டா சன்னியாசி ஆகல, சன்னியாசி ஆகல, இப்படி இருந்துட்டு இருக்கா பிரம்மச்சாரியா. அப்பா அம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லி அழகா கல்யாணம் பண்ணினுட்டார். அந்த ஊர்லயே இருந்துட்டு பக்தி பஜனை நாம ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நிறைய சம்ஸ்கிருத விஷயங்கள்லாம் சொல்றா, நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடுறா, பலரும் வந்து அவருடைய சிஷ்யர்களா மாறுறா. எல்லாருக்கும் பாண்டங்கன் இருக்கான், பண்டரிநாதன் இருக்கான், விட்டலன் இருக்கான், புரந்தரதாசர் இருக்கார், இப்படியே உபதேசம் பண்ணிட்டே வரார். இவருடைய பெருமை பல ஊர்களில் தெரியறது. அப்ப இவ பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு ஜமீன்தார், ஜமீன்தார் வந்து அழகா அவர் ஒரு நாள் வந்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பஜனை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இவர் சொல்றார், சரி வரேனே, பஜனை எங்க பண்ணாலும் ஒண்ணுதானே, வரேன் அப்படின்னு விட்டார். இந்த தேதிக்கு காத்தால இந்த மாதிரி வரேன் அப்படின்னு விட்டார். அழகா அவரும் போயாச்சு, ஒரு பஜனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சொன்ன தேதிக்கு நேர போறார் விஜயதாசர், ராத்திரியே கிளம்பி அப்படி போறார். காத்தாலாம் 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணுமே அப்படின்னு அழகா போறார். பார்த்தா ராத்திரி அகால வேலைகள் போகும்பொழுது சரின்னு சொல்லி ஒரு வீட்டு திண்ணையில போய் அப்படி உட்கார்ந்தார். விஷாலா அப்படின்னு உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனேயே அந்த வீட்டில இருந்து ஒரு ஸ்திரீ வெளியில வந்தாள். வந்துட்டு இவரை பார்த்தா, இவரை பார்த்தா நல்லா தெய்வீகமா இருக்கார். அழகா கைய கூப்பிண்டாள். அவர்கிட்ட சொன்னா, நீங்க தயவு செஞ்சு இங்க உட்காராதீங்கோ, நீங்க வேற யாராவது திண்ணையில வேணா உட்காருங்கோ அப்படின்னு சொன்னா. அவர் கேட்டார், ஏம்மா நான் திண்ணையில உட்கார்ந்தா குத்தமா பாபமா அப்படின்னு. அவர் சொன்னா, இல்ல உங்களை பார்த்தா விஜயதாசர் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமாமா நான் தான் விஜயதாசர், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை மாதிரி பெரியவா அவருடைய கண் பார்வை மேல படுறதே எனக்கு பரம பாக்யம். ஆனா உங்க பார்வை மேல படுற அளவுக்கு நான் ஒன்னும் நல்லவள் கிடையாது. என்னுடைய கணவர் போயிட்டார் இளம்பதவை, என்னுடைய குணங்கள் சரியில்லை, ஒரு விபச்சாரி மாதிரி என் வாழ்க்கை பெயின் இருக்கு, இங்க உட்காந்தவன்னா உங்க பேரும் கெட்டு போயிடும், தயவு செஞ்சு வேற இடத்துல போய் உட்காந்துக்கோங்கன்ட்டு. அவர் சொன்னார், அதெல்லாம் இல்ல பரவாயில்லம்மா, இவ்வளவு தூரம் நீ உண்மையே பேசுறிய, இதுவே பெரிய விஷயம் அப்படின்னார். அவர் சொன்னார், பரவாயில்ல ரொம்ப களப்பா இருக்கு, ஒரு டம்ளர் பால் குடு அப்படின்ட்டார். அவர் சொன்னா, நான் உங்களை இங்கேருந்து எழுந்து போங்கன்னு எங்க கிட்ட பால் கேட்கிறீங்களே அப்படின்னார். பரவாயில்ல கொண்டாமா, தப்பு இல்லை, எல்லாருக்குள்ளயும் விட்டலான் இருக்கான், தைரியமா கொண்டு வா விட்டலா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணான். உடனே அவ்வளவு ஹரி விட்டலா அப்படின்னு விட்டார். விஜயதாச கண்கள்ல ஆனந்த பாஷம், ஏதோ ஒரு தவறுதலா அப்படி போயிட்டா, ஆனா ஹரி விட்டலான்னு வருது இல்லையா, அதானே முக்கியம். பகவன் நாம சங்கீர்த்தனம் வர்றது, நான் அவளை சேவிக்கலாம் அப்படின்ற சைத்தன்ய மகாபிரபு. உள்ள போனா அழகா பாலை கொண்டு வந்தா, கொடுத்தா, குடிச்சா. அவர் திண்ணையில கொண்டாரு உட்காந்து பஜனை பண்ணா. அப்புறம் சொன்ன, கவலைப்படாதான், நான் படுத்தினேல படுத்துக்கிறேன். அவர் சொன்ன, ஐயோ இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு கூட கேட்கறதுல, நீங்க ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் விட்டலான் பாத்துக்கிறான், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. அவருக்கு அது ஒரு வாக்கு, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, எல்லாத்துக்கும் ஹரி இருக்காம்மா, சரீரம் தவறு பண்றதும்மா, ஆத்மா பவித்திரமானதும்மா, அதுக்குள்ள இருக்க அந்தரியாமி ஹரி பரம பவித்திரமானது. எவ்வளவு பெரிய பாபியா இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற ஹரி என்னைக்குமே பவித்திரமா இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. அதனால்தான் மகாத்மாக்கள்லாம் நம்மளுடைய குணங்கள் கெட்ட விஷயங்களை தான் கடியறா கடிஞ்சுக்கிறா கோச்சுக்கிறாளே ஒழிய நம்ம மேல யாருக்குமே கோபமே வராது. காஞ்சி மகாபிரிவா இருந்தா கண்ணதாசன் காஞ்சி மடத்துக்கு வாசல்ல நின்று மேடை போட்டு அவ்வளவு கேவலமா மகாபிரிவால பேசினான். கொஞ்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல அட்மிட் ஆகி கிடந்தான். அப்ப அவன் கூட இருந்த சின்னப்ப தேவர், அவர் தேவர் சினிம் தேவர், அவர் வந்து பெரியவாளை சேவிச்சுட்டு சொன்னாலும் பெரியவாளை கேட்ட முதல் கேள்வியே கண்ணதாசன் எப்படி இருக்கான்னு கேட்டார். ஒரு அழுக வந்து எடுத்து உங்களை கடைச்சி கொண்ட பாவம் படுத்துட்டு இருக்கான், சச்சா பிராரப்த கர்மா ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீபூதி எடுத்து கொடுத்து அவன் நெத்தியில பூசி அவன் தலையாணி கீழே வைங்க. கண்ணதாசன் ஒரு பரம நாஸ்திகன், ஐயோ எனக்கு பயமா இருக்கு, தைரியமா பண்ணு, இந்த சூரியனை மேகம் மறைக்கிற மாதிரி நாஸ்திக மேகம் மறைச்சிருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும்ட்டு. அவர் அதே மாதிரி பண்ணா உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்ச நாள்லயே கண்ணதாசன் கண்ணை முழிச்சு பார்த்தா, கண்ணை முழிச்ச உடனே தேவர் எல்லா விஷயத்தையும் சொன்னார். கண்ணதாசன் ஹாஸ்பிட்டலையும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு முதல்ல எனக்கு காஞ்சி மடம் போகணும், பரமாச்சாரியில் சேவிக்கணும் அப்படின்னு. இதுதான் இவர் தான் பர்சனலா அட்டாக் பண்ணி பேசியிருக்கான். பெரியவா எதையுமே ஹிருதயத்தை வச்சுக்கிறதே கிடையாது, அதுதான் பெரியவாளுடைய மனசு. நிஜமாவே மேன்மக்கள் மேன்மக்களே, அந்த மாற்றம் அவ்வளவு வசதி அவளுடைய மனசு. அதுக்கப்புறம் தான் கண்ணதாசன் வாழ்க்கையில மாற்றம், அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார், எல்லாம் நடந்தது. அப்படின்னா பரமாச்சாரியாளுடைய நிர்ஹேதுக கிருபை வீண் போகாதது. அந்த மாதிரி விஜயதாசு அழகா பத்திரிகை எல்லாம் பாடினா இவ மட்டும் ஏகாந்தமா கேட்டுட்டு இருந்தான். அவளுக்கு அப்படி ஒரு பாக்கியம், எக்ஸ்க்ளூசிவா அவளுக்கு ஒரு சத்தங்கம் எல்லாம் பண்ணிட்டா. கறி இருக்காமா கவலைப்படாதே, போனதை போட்ட இனிமேல் திருந்தி வாழலாம் சொல்லிட்டு அழகா அவாவது திண்ணையிலேயே படுத்துட்டா நன்னா தூங்கிட்டா. பொழுது விடிஞ்சது, எழுந்து போறார், ஊர் முழுக்க தெரிஞ்சு எடுத்து எல்லாரும் வாயில வந்தபடி பேச ஆரம்பிச்சார். ஒரு பெரிய ஞானி, திவ்ய திருஷ்டி தெரியும். ஆனா போய் ஒரு பாசிட்டிவ் வீட்டு வாசல்ல படுத்திருந்தார், உடனே உடனே சொன்னா ஆசையில படுத்துட்டு இருப்பார், ராத்திரி உள்ள போய் படுத்துட்டு இருப்பார், விடிய காலம்பு வெள்ள நிறைய உண்டு. இது விதமா மக்களுக்கு எப்படி வேணா பேசலாம் இல்லையா. இதெல்லாம் அந்த ஜமீன்தார் காதல விழுந்துடுத்து. அவர் பார்த்தார், சீச்சி சீச்சி, இவர் போய் நான் வீட்டுக்கு கூப்பிட்டேனே, கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துட்டார். இவர் அந்த ஜமீன்தார் வீட்டு அட்ரஸ் கேட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டார். டைம் சொல்லியிருக்காரு 10 மணிக்கு பஜனை பண்ண வரேன்னு, அந்த டைம் போயிட்டாரு. ஜமீன்தார் வாசல்ல வரவும் இல்லை, உள்ள உட்காந்துட்டு வேற ஒரு சம்ஸ்கிருத பண்டிதரை கூப்பிட்டு அழகா சாஸ்திர விசாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு, அந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச பண்டிதர். இப்ப விஜயதாசர் வந்தார், உள்ள வந்துட்டு தப்பு தப்பா சொல்லாதே, ஒழுங்கா சொல்லுங்க. உடனே அந்த பண்டிதர் கோபம் வந்துடுது, விபச்சாரி வீட்டுல படுத்துருந்தவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னுட்டார். உனக்கு தெரிஞ்சா சொல்லேன் அப்படின்னாரு. விஜயதாசர் சொன்னார், இந்த மாதிரி இப்ப அதுக்கு சமயம் இல்ல, எனக்கு பஜனை பண்ணணும், எனக்கு பதில வேற ஒருத்தர் அப்பாயின் பண்ணி அவரை சொல்ல சொல்றேன் அப்படின்னு. அப்ப இந்த ஜமீன்தாருக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு சமையல்காரன் உண்டு, எழுத்தறிவே கிடையாது. அவனை கூப்பிட்டு கவாப்பா, இவர் இந்த சாஸ்திர விஷயம் கேட்கிற, நீ உட்காந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. அவருக்கு எழுத்தறிவே கிடையாது, உட்காந்தா அவர் சொன்ன இவர் காலில் விட விஜயதாசர் மேல ரொம்ப அபிப்பிராயம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கார், இன்னைக்கு தான் முதல் தடவையா பார்க்கிறார், அவர் திருவடிகளில் விழுந்தார், சொல்லி உட்காந்து அப்படின்னா கடகட கடகடன்னு ஸ்லோகங்களை சொல்லி சாஸ்திரத்தை வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஜமீன்தாரும் இந்த பண்டிதரும் நடுங்கி போயிட்டார். ஏன்னா அவளுக்கு அண்ணா தெரியும், இவனுக்கு எழுத்தறிவே கிடையாது, ஆனா அவன்னா கூட படிக்காதவன், ஆனா அந்த குரு கிருபை சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு. குரு கிருபை இருந்தா பிரம்மமே புரியும்னா மத்த விஷயமா புரியாது. சோடகாச்சாரியர் ஆதிசங்கர பகவத் பாதருடைய சிஷ்யர், ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஆதிசங்கர பகவத் பாதர் தன்னுடைய ஒரு கிருப்பையினால அவளை அழகா அவரை பெரிய பண்டிதனாக்கி சாஸ்திரத்தை பத்தியே பேச வச்சுட்டார். குரு கிருப்பை க்ஷண நேரத்துல மாத்தி கொடுத்துரும் யார வேணாலும் எப்படி வேணாலும். இந்த விஜயதாசருடைய கிருபையை புரிஞ்சுட்டா ஜமீன்தாரும் அந்த பண்டிதரும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். விஜயதாசர் சிரிச்சா, அவ சரீரத்தினால கெட்டு போயிட்டா, ஆனா நீங்க மனசுனால கெட்டு போயிட்டே அப்படின்னா. அப்ப அவர் சொன்னார், இல்ல அவர் குணம் சரியில்லை அப்படின்னு, வாஸ்தவம் இல்லையு சொல்லல, ஆனா எங்களை மாதிரி பெரியவாள்லாம் லோகத்துல சரியில்லாதவாளை சரி பண்ணி அவ பாபத்தை நாசம் பண்றதுக்காக வந்திருக்கும். அப்ப அவளுடைய பாபத்தை நாசம் பண்ண வேண்டிய ஒரு தர்மம் என்னுடைய அந்த கார்பரேஷன் காரா வரான்னு அவன் குப்பை அள்ளி போடுறான்னு, அவ அந்த குப்பையை அள்ளி போட்டாதான் தெரு நன்னா இருக்கும், ஊர் நன்னா இருக்கணும்னா கார்பரேஷன் கார் நம்ம வீட்டு குப்பை எவ்வளவு நாடுறது நமக்கே தெரியும். இந்த கார்பரேஷன் லாரி பக்கத்துல போக முடியாது, ஆனா அவ பாட்டுக்கு அள்ளி அள்ளி போன் வர்றாரு பாருங்க, வெயிலோ மழையோ பனியோ. அது போல சத்குரு என்ன பண்றாருன்னா, நம்முடைய பாபங்கள் எல்லாம் அந்த கச்சரா வாழா மாதிரி வந்து வாங்கி கொண்டு போய் அழகா வெள்ள தள்ளி நம்ம மனசையும் வாழ்க்கையையும் ஆத்மாவையும் சுத்தப்படுத்துறது. குருவுக்கும் கார்பரேஷன்காரனுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவ வெள்ள இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போடுறா, குரு உள்ள இருக்கிற குப்பையும் பிராரப்த வாசனையும் மாத்தி காட்டுறார். அதனால அவர் சொன்னார், ராத்திரி நான் அவ வீடு திண்ணையில தான் இருந்தேன், அவ கையினாலே பால் வாங்கி குடிச்சேன், அவளுக்கு நான் பகவத் விஷயம் சொன்னேன், விட்டலான்னு ஜபிக்க சொன்னேன், அவளும் அவ வீட்டுல உட்காந்துட்டு விட்டலா விட்டலான்னு ஜபிச்சுன் இருக்கா, இனிமேல் அவள் பரம பவித்திரமானவள், புண்ணியமானவள், நீங்க வேணா வீட்டுல போய் பாருங்கோ, அவ எப்படி தன்னை மறந்து பஜனை பண்றா பாருங்கோன்னுட்டான். எல்லாரும் போய் பாக்கறா, ஜன்னல் வழியா தன்னை மறந்து கதறி கதறி அழுது பஜனை பண்ணிட்டு இருக்கா. அதான் மகாத்மாக்களுடைய விசேஷமான பலம். எப்படி ஹரிதாசியவன் தன் பேரை கெடுக்கணும்னு வந்த விபச்சாரிக்கும் பகவன் நாமத்தை சொல்லி கொடுத்து அவளை ஜபிக்க வச்சாரோ அது போலே இவரும் பண்ணி காட்டினார். உடனே ஜமீன்தாரும் மத்தவா எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டா. அந்த கெட்டு போன இளம் விதவை ஸ்திரீயும் நல்ல கதி அடைஞ்சார். எல்லாரும் ஆஹா ஆஹா கொண்டார். அப்போ சொல்ல, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் பண்ணல, அவளை சரி பண்ணது, அவளுக்கு புண்ணிய கதி கொடுத்தது ஹரியுடைய சங்கல்பம். அவர் சொல்ல, என்னால என்ன பண்ண முடியும், எல்லாருக்குள்ளேயே அந்தரியாமியா ஹரி இருக்கான், அவன் தூண்டான், எனக்குள்ளே இத பண்ணுன்னு சொல்றதும் ஹரிதான், இத பண்ணாதேன்னு தடுக்கிறதும் ஹரிதான். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் கர்த்தா இல்ல ஹரி கர்த்தா, ஹரிதான் கர்த்தா அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு எல்லாம் பக்திய நாமஜபத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய ஒரு சிஷ்யர் இருந்தார். அவர் திடீர்னு அகால மரணம் வந்துடுத்து. வேற ஒரு கிராமத்துல இருந்தார், அகால மரணம் வந்துடுத்து. அவர் இறந்து போன பிறகு அவர் குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அவருடைய மனைவி, அவர் கையில ஒரு கை குழந்தையும் இருந்தது. அவள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது. இவரிடத்துல பிரார்த்தனை பண்ணோன்னு விட்டலன் கிருபையினாலே சத்தான ஒரு பிள்ளை பிறப்பான ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இப்ப அவர் போயிட்டார், குழந்தை பிறந்தாச்சு, வளர்க்கலாம், முடியல, அவ ஏதோ பிச்சை எடுத்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கார். ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு வீட்டுல விருந்து நடக்கிறது, இவளும் போய் சாப்பிடலான்னு உட்கார்ந்தா. எல்லாரும் இவளை துரத்திட்டா, ஐயோ கை குழந்தைக்காரி, தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடலான்னு கூட இவளுக்கு மத்தவாளுக்கு தோணவே அவளை துரத்தி விட்டுட்டாள். இவ பார்த்தா, சாப்பிட முடியாம எப்படி வாழறது, சாப்பாடு இல்லாம எப்படி ஜீவிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாழுங்கணத்துல குதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாள். குதிக்கலான்னு முடிவு பண்ணணும், ஐயோ அந்த குழந்தைய விட்டுட்டு போறேனே, இது ஆச்சாரிய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தையாச்சே, என்ன பண்ணுவேன்னு பார்த்தா, சரி இந்த குழந்தையும் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த குழந்தைய தூக்கி வீசலான்னு போடா. இப்படி போடும்போது டக்குன்னு ஒரு கை வந்து அந்த குழந்தைய அப்படி பிடிச்சு வாங்கிட்டு வேகமா யாரும் திரும்பி பார்த்தா விஜயதாசன் நின்றுட்டு இருந்தா. பார்த்தா சொன்னா, சத்குருநாதா, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷாச்சு அவரை பார்த்து, சத்குருநாதான்னு காலில் விழுந்தா. விஜயதாசன், என்னம்மா தற்கொலை பண்ணிண்டா, எல்லாம் சரியாயிடுமோ, பகவான் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாமோ, ஒருவேளை சாப்பாடு யாராவது போடவே வெள்ள தொடத்தினா தற்கொலையா பண்ணிக்கிறது, ஹரி இல்லையோ, ஊருக்கெல்லாம் படிகளை உனக்கு அளக்க மாட்டானோ, ஹரி மேல நம்பிக்கை குறைஞ்சு போயிடுதோ அப்படின்னு கத்து கத்தினார். சத்தியம், பல சந்தர்ப்பங்கள்ல மனுஷா பண்ற செய்கைகள்ல நம்ம வாழ்க்கையை வருத்துறோம். என்ன அவசியம் இருக்கு, இவா யாரு, இவாளுடைய ஒரு காரியம், இவாளுடைய ஒரு ஆட்டிடியூட் நம்ம கிட்ட சரியில்லை, நம்ம நொந்து போனா எவ்வளவு பைத்தி காரணம். ஹரி நம்ம கிட்ட நல்லா தானே பழகிட்டு இருக்கான், ஹரிக்கு இப்ப நம்ம கிட்ட நல்லா தானே இருக்கு, பாண்டரங்கன் தன் கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு தானே இருக்கான், பகவன் நாமத்தை ஜிபிச்சுட்டு தானே இருக்க வச்சிருக்கான். அப்ப ஒரு சில மனுஷர்கள் அவ நம்மிடத்துல பழகிற முறை சரியில்லை, இல்லாட்டி அவ நம்மள நடத்துற விதம் சரியில்லைன்றதுக்காக உசுர விட்டுடுவாளா. திரௌபதி ஜெயிச்சு காட்டினா இல்லையா, தற்கொலை பண்ணிட்டா திரௌபதி, இல்லையே, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தி வாழ்ந்து காட்டினாளா இல்லையா. அப்ப சொன்னார் வியாசதாசர், ஹரி இருக்க உனக்கு நடி கவலை வா அப்படின்னு கூட்டிட்டு போய் தன் குடும்பத்தோட வச்சுண்டு அவளையும் ரட்சிச்சுண்டு இந்த பிள்ளைய காப்பாத்தின இவன் தான் பின்னாடி ஆச்சரியமா இவருடைய சிஷ்யனா வந்து ஜோரா பகவத் பக்தியை பிரகடனம் பண்ணான். அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்க சரியா இந்த குழந்தைக்கு விதிப்படி அப்ப மரணம் வர வேண்டியிருக்கு, அது விதிப்படி ஜாதகப்படி சரியா செத்து போகணும். ஆனா குரு கிருப அத மரணத்திலேருந்து காப்பாற்றிடுது. குரு கிருபை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது எந்த விதத்துல எப்படி வரும்னு. நம்ம கண்ணெதிர்க்க இருக்க வேண்டாம், நம்ம கிட்ட பேச வேண்டாம், நம்மள பார்க்க கூட வேண்டாம். ஆனாலும் குரு கிருபை ஒரு நாளும் தோத்து போகாது. எப்பொழுதுமே அந்த குருவுடைய திருக்கைகள் நம்ம தலைமையில இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலேயே பகவான் நம்ம கூட இருந்துட்டே இருக்கான். எந்த காரணத்தை கொண்டும் இது மாறவே மாறாது, சந்தேகமே வேண்டாம். அதனாலதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அத்தனை வசதி இந்த விஜயதாசர். இப்படி ஒவ்வொருத்தருக்காக கிருபை பண்றார். திரும்பியும் காசிக்கு போறார், அழகா திரும்பவும் வர்றார். மூணு தடவை காசிக்கு போயிட்டு 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 வர, ஒரு தடவை காசிக்கு போகும்போது அங்கேயிருந்து ஜலம் கொண்டு வர. ஏன்னா அங்கேயிருந்து காசிக்கு போக முடியாத வாளுக்காக தன் கிராமத்துல வந்து ஒரு குளத்துல அந்த ஜலத்தை காசிலேருந்து கொண்டு வந்த கங்கா ஜலத்தை சேகரிச்சு வைக்கிறார். இன்னி வரைக்கும் அந்த குளம் இருக்கு, அதுக்கு பேரு விஜய தீர்த்தம்னு பேரு. காசிக்கு போக முடியாதவெல்லாம் இவருடைய அந்த விஜய தீர்த்தம் ரைச்சூரோட அந்த கிராமத்துல போய் அதுல குளிச்சுட்டு காசிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றவன் இன்னைக்கும் உண்டு மத்திய சம்பிரதாயத்துல. என்ன ஒரு கிருபை இருக்கும் பாருங்க காசியில அந்த காலத்துல. இப்ப இருக்கிற காலத்திலேயே ஒரு பாட்டில ஜலம் எடுத்தது அவ்வளவு பெரிய கஷ்டம் நமக்கு தெரியும். நடந்து போயிட்டு வரார், வரும்பொழுது பானையில ஜலம் கொண்டு வந்து அந்த குளத்துல விட்டு கங்கா ஜலத்தை ஆவிர்வதிக்க இருக்கார். அப்ப மகாத்மாக்களுடைய கருணை அத்தனை வசதி. எல்லாரும் அவரை கொண்டாடுறா, எங்களுக்காக இவ்வளவு பண்ணல ஒண்ணு. நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, அதுதான் எதை கேட்டாலும் ஒரே பதில் தான். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் பண்ணலே ஹரி பண்றான், நான் பண்ணலே ஹரி பண்றான், இவ்வளவுதான். ஹரி 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 தான் எல்லாத்தையும் நடத்துறான் அப்படின்னு சொல்லி அத்தனை ஆனந்தம். ஒரு சந்தர்ப்பத்துல இந்த விஜயதாசர் ஜோர ஆச்சரியமா திருப்பதி போறார். திருப்பதியில மத்வ சம்பிரதாயத்துக்கு ஒரு பிராதான்யமான இடம் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல 12 வருஷம் திருப்பதியில பூஜையே நடக்காம இருக்கு. அப்ப மத்வ சம்பிரதாயத்து வியாசராஜர் அவர் தான் பூஜை பண்றார். அதன் பிறகு அவரே தான் வைஷ்ணவாளுக்கு பூஜை பண்ற அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இன்னைக்கும் திருப்பதியில நிறைய மத்வாலை பார்க்கலாம், ஸ்ரீரங்கத்துல நிறைய மத்வாலை பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல மத்வா பெரிய பெரிய காரியங்கள் பண்ணி கொடுத்திருக்கார். ஆச்சரியமாக அதி விசேஷமா இவர் அழகா திருப்பதிக்கு போறார். ஜோரா போறார். இந்த திருப்பதியில பெருமாள் ரத வீதியில வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டை தாண்டி ரதம் போக மாட்டேங்கிறது. என்ன இழுத்தாலும் போல, இப்பெல்லாம் வீடெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் மாத்தியாச்சு. அந்த காலத்துல திருப்பதி அந்த ரத வீதி சுத்தி வீடு கட்டிருந்து என்ன இழுத்தாலும் ரதம் போக மாட்டேங்கிறது. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. உடனே விஜயதாசர் பார்த்தா நேர இந்த வீட்டு வாசலேருந்து வர இந்த ரசம் நகரலையோ, நேர அந்த வீட்டுக்குள்ள போனா. அந்த ஆபிஸ்திரி வெள்ளையும் வரல. அவள் அவர் கேட்டார், என்னமா ஏதாவது நீ பிரார்த்தனை பண்ணிண்டியா ரசம் நகரலையே அப்படின்னா. ஓன்னு அழுதா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா. இல்ல எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது, நான் ஸ்ரீனிவாசன் கிட்ட சொன்னேன் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, நீ எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தேன்னா உன்னோட ரதத்துக்கு கீழே என் குழந்தைய போடுறேன்னு வேண்டிட்டேன்னுட்டா. சமயத்தனுடைய கூடமாலாம் பிரார்த்தனை பண்ணிட்டுருவோம். அவர் குழந்தை எனக்கு அதாவது அவ்வளவு தூரம் அந்த நுந்து போன மனசுனால எனக்கு ரத குழந்தைய மட்டும் கொடுத்துருவோம். உன்னோட ரதோத்சவத்தின் பொழுது உன் ரத சக்கரத்துக்கு கீழே என் குழந்தைய போடுறேன்னுட்டா. ரத சக்கரத்துக்கே குழந்தைய போட்டா என்னதுக்கு ஆகும், சக்கர அவ்வளவுதான், சட்னி தான், அப்படியே சுக்குனா செதறிடுமே. அவ சொன்னா குழந்தை கடைச்சி கொடுத்து, எனக்கு வெளில வர பயமா இருக்கு. இப்ப பெருமாள் ரதத்துல வந்திருக்கார். அவர் சொன்னார், பெருமாள் உங்காத தாண்டாம நின்று இருக்கார், நீ சொன்ன பிரார்த்தனை நிறைவேற்றுன்னு கதறின. ஐயோ எப்படி ஒரு குழந்தைய கொண்டு போய் ரதச்சக்கரவர்த்தி யாராவது போடுவாள. அவர் சொன்னார், ஏம்மா இவ்வளவு தூரம் குழந்தையே இல்லாத உனக்கு உன் பிரார்த்தனை வரும் அப்படி உன் குழந்தைய பிறக்கப்படாது. ஸ்ரீனிவாசன் கிட்ட நீ பிரார்த்திச்சிருந்தா பகவான் குழந்தைய கொடுத்துட்டான், அதை கொடுத்தவன் அந்த குழந்தைய காப்பாத்தாம இருப்பானோ? பிராரத கர்மாபடி உன் குழந்தையே இல்லாத உனக்கு குழந்தைய கொடுத்தவனுக்கு அந்த குழந்தைய காப்பாத்த தெரியாது. தைரியமா கொண்டு வந்து போடுவிட்ட. அவ கதறி, எனக்கு அது தைரியம் இல்லைன்னா குடு அப்படின்னு வாங்கிட்டு வர. அவ கதற வேண்டாம் வேண்டாம் சொல்ல, ஸ்ரீனிவாசன் கருணாசாகரம் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு அப்படின்ற ராஜாஜி அவர் கொண்டு வந்தார். தைரியமா தேர் சக்கரத்துக்கு கீழே குழந்தைய கொண்டு போறார். எவ்வளவு தைரியம் ஒன்று, எல்லாரும் நெடுங்கிறா. என்னது அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார், அதை இழுக்கோன்னுட்டா. பாஸ்டர் நீ பைத்தியமாலாம் கத்துக்கிட்டு தைரியமா ரகத்தை எழுந்தோட்ட அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ரகத்தை இழுத்தா வேகமா ரகத்தை இழுத்தாளா கரெக்டா அந்த இடத்த மட்டும் அந்த வீல் அப்படி தூக்கிட்டு குழந்தைய தாண்டி போய் அப்படி இறங்கிட்டு வேகம் இழுக்கிற வேகத்தை டக்குன்னு டில்ட் ஆகும் தெரியுமா. அது பெருமாள் சங்கல்பம் சரியா சொல்லணும்னா இவா இந்த பக்கம் இழுக்க அந்த பக்கம் இழுக்க ரதம் கரெக்டா அந்த வீல் மட்டும் அந்த குழந்தை மேல ஏறாம அப்படி ஏறி அப்படி மேல தூக்கிண்டு அப்படி தாண்டி அப்படி இறங்கிட்டு எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் கத்தியா என்னமோ ஆயிடுது. இவா கத்துறதுக்கு அப்புறமா எல்லாரும் கத்தி முடிச்சா குழந்தை குவா குவான் அழுது பார்த்தா தீமேன்னு ரத சக்கரத்தை கீழே உசுரோட இருக்கிற சக்கர கரெக்டா அப்படி தாண்டிச்சு. இந்த அம்மாவோட சந்தோஷம் என்னன்னு சொல்லுவேன். விஜயதாசர் கொண்டு வந்து கொடுத்தார் சொன்னேன் இல்லையா சீனிவாசன் கைவிட மாட்டான் அப்படின்னு உடனே அவர் சொன்னான் இந்த பிரார்த்தனை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாம நான் துடிச்சுட்டு இருந்தேன் இப்படி வந்து எனக்கு கிருபா பண்ணிட்டேன்னு கதறினான். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா அவருக்கு அதான் யார் எதை சொன்னாலும் நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா நான் பண்ணலே ஹரி பண்றான் நான் பேசல ஹரி பேசுறான் நான் நினைக்கல ஹரி நினைக்கிறான் எல்லாம் ஹரி 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 நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. சீனிவாசனை சேவிச்சா சீனிவாசன் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தான் பயல எப்படா அப்படி அப்படின்னார். நாகம் கர்த்தா துவம் கர்த்தான்ட்டு நான் பண்ணல நீதானே பண்ற திருப்தியா அப்படின்னார். சீனிவாசன் சிரிச்சா என் பலத்த நிரூபண மன்றத்துக்கு நீ வர வேண்டியிருக்கடா அவளுக்கு சொப்பனத்தை நான் சொன்ன தைரியமா கொண்டு வந்து போடுன்னு கேட்கிறேன் நீ சொன்னாதான் கேட்கிறான். அதான் சத்குருடைய பலம். அழகா திருப்பதி பெருமாளை சேவிச்சா திரும்பியும் ஊருக்கு வந்தார். அழகா நாவஜம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா டெய்லி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா நிறைய கூட்டம் வருது அவருடைய உபன்யாசத்துக்கு. அதே ஊர்லயே இந்த ஒரு பெரிய சம்ஸ்கிருத வித்வான் பண்டிதர்லாம் இருந்தார். நல்ல உபன்யாசக அவர் ஜீவனமே உபன்யாசம் தான். அவருக்கு பெரிய கூட்டம் வரல அவர் கொஞ்சம் கதத்தப்பா பேச ஆரம்பிச்சுட்டார் இந்த விஜயதாசரை பத்தி. அவர் ஒன்றும் தெரியாதவர் என்னமோ காசிக்கு போனாக்க ஞானின் வந்தார் என்னமோ ஒரு விஜய விட்டலை கொண்டு வந்திருக்கார் இதுதான் வசத்தின்றார். அவர் ஒரு விட்டலை வச்சு பூஜை பண்ணிருக்கார் விஜய விட்டலன்னு பேர் உனக்கு எல்லாம் சொல்லியிருந்தார். கொஞ்ச நாள் ஒரு வயிற்று வலி வந்துடுத்து என்ன பண்ணாலும் சரியாக கடைசியில வலி தாங்க முடியாம நேர திருப்பதி போனார். திருப்பதியில போய் உபவாசம் பண்ண 41 நாள் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தார். 41 நாள் பகவான் சொப்பனத்துல வந்தான் நீ என்னதான் பண்ணாலும் உன் வயிற்று வலி தீராது நீ விஜயதாசரை பத்தி தப்பா பேசிட்டாய். நேர போய் விஜயதாசர் காலில் விழுந்து அவருடைய பாத தீர்த்தத்தை வாங்கி குடி அப்பதான் சரியாகும். உடனே வேகமா ஓடி வந்து விஜயதாசர் காலில் விழ வந்தார். விஜயதாசர் பிடிச்சிருந்தார் நீங்க வயசானவர் பெரியவர் நீங்க காலில் விழப்படாது விஷயம் தெரிஞ்சவர் சாஸ்திரம் தெரிஞ்சவர் இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னார் வர நடந்தது பகவான் ஸ்ரீனிவாசன் சொன்னா தயவு செஞ்சு உங்க ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுங்கோன்னு சொல்ல சரி நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. உடனே அழகா தனக்கு அவருக்கு ஸ்ரீபாதன் திருவடி அரண்மைய ஜலத்தை கொடுத்தா சாப்பிட்டோன்னு ஒரு வயிற்றுவலி உடனே சரியாச்சு. சரியானவனே அவர் சொன்னார் என் வயிற்றுவலி சரி பண்ணிட்டு என் சரீரத்தை காப்பாத்திக்க அப்ப என்னை சிஷ்யனா ஏத்துக்கோங்கோ அப்படின்னார். இவர் சொன்னார் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னார். இல்ல இல்ல எனக்கு நான் பகவான் அடையணும் பகவான் அனுபவிக்க எனக்கு ஏதான வழி சொல்லுங்கோ அப்படின்னார். உடனே விஜயதாசனார் பண்டரிபுரம் போ வழிகாட்டுறதுக்கு ஒருத்தன் இருக்கான் செங்க மேல ஒருத்தன் நிக்கிறான் அங்க போ அவன் காலப்பிடி அவன் வழி காட்டுவான் அவன் காலப்பிடி அவனை தவிர வேற யார் வழி காட்ட முடியும் போ அப்படின்னுட்டான். உடனே நேர கிளம்பினார் நேர பண்டரிபுரம் வந்தான். ஆச்சரியமானது பண்டரிபுரம் அப்படியே ஜே 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 இருக்கணும் நிஜமாவே உள்ளுக்கு அப்படியே அத்தனை கூட்டம் பண்டரிபுரமே ஒரு திருவிழா தானே ஆச்சரியம் ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பண்டரிபுரத்துக்கு சுத்தி இருக்க கிராமத்திற்கு ஜனங்களுக்கே ஒரு குஷி வந்துடும் எல்லாரும் அப்படியே ஜே ஜே ஜேன்னு சரியா அந்த பண்டரிபுரத்து சமயத்தை பார்த்தா அந்த ஆடு மாடுலாம் கூட குஷியா இருக்கும் அந்த இருக்க படகெல்லாம் கூட குஷியா இருக்குன்னா பக்தர்கள் வரா இல்லையா இங்க வந்துடுது 27 தேதி ஆஷாட சுக்ல ஏகாதசி. இவர் அழகா வந்தா நேரம் வந்தா சந்திரபாகால குளிச்சா நேர விட்டலன் சன்னதிக்கு போனார் காலை பிடிச்சிருந்தார் கதறி எழுதார் விட்டலா சாஸ்திரம் தெரியும் வேதாந்தம் தெரியும் உபன்யாசம் பண்றேன்னு நினைச்சுட்டேன்ப்பா பாதி ஜென்மா போயிடுத்து இன்னும் அகம்பாவம் குறையல பொறாம மாறல எனக்கு அனுகிரகம் பண்ணு சத்குருநாதன் என்னை ஏத்துக்கிறதுக்கு கிருப பண்ணு கதறி 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 அழுத அழுதுண்டு பாண்டவன் என்னை சேவிச்சுட்டு இருந்தார். அப்படியே அங்க இருந்தார். ஒரு நாள் சந்திரபாகால குளிக்கிறதுக்கு இறங்கின சந்திரபாகா, எத்தனை மகாத்மாக்கள் பஜனை பண்ண சந்திரபாகா. சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. அப்படியே சந்திரபாகால பாண்டரங்கனை பஜனைய பண்ணிட்டு நன்னா முங்கின, ஒரு வாட்டி வேகமா முங்கின, டங்குன்னு தலையில இடிச்சது கல்லு. என்னடா அது, இப்படி ஒரு கல்லு எங்க முங்குற இடத்துல இப்படி ஏதோ கல்லு இடிச்சு நிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி இந்த கல்ல தடைய அப்படி தூக்கி பார்த்தா ஒரு விட்டலன் மூர்த்தி தூக்கி வாரி போட்டது இருக்கு. இதுக்காக தான் குருநாதன் அனுப்பியிருக்காரு போல இருக்கு. சந்திரபாகா நதிக்குள்ள ஒரு விட்டலன் இவருக்காகவே காத்துட்டு இருந்தான். உடனே விட்டலன் இறுக்கி கட்டிண்டா, அந்த விட்டலன் அப்படி அலக்கா அப்படி தூக்கிண்டா, குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிண்டா, எடுத்து நேர ஓடி வந்தா. வரும்பொழுது விஜயதாசர் வா 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 விட்டலனோட வந்தியா அப்படின்னு வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். கதையினா சத்குருநாதா அப்படின்னா உடனே ஆச்சரியமா அவர் சொன்னார், இன்னிலேருந்து நீ ஜெகநாத தாசன், இந்த விட்டலன் பேரு ஜெகநாத விட்டலன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். சிஷ்யனாவை ஏத்துண்டார் விட்டலனை கூண்டு வர்றதுக்காக. இப்படி அத்தனை ஆச்சரியம், குரு சொல்லியாசனா விட்டலன் கிடைத்தான். எத்தனையோ பேர் சந்திரபாகால முங்கி இருக்க, யாருக்கும் கிடைக்காத விட்டலன் இவருக்கு கிடைச்சுட்டாங்க அப்படின்னா அதுதானே குரு கிருபை. அத்தனை வசத்தி இந்த விஜயதாசன், அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளவு அற்புதம். இன்னைக்கும் அவர் அழகா சமாதியில இருக்கா. அந்த பிருந்தாவனத்துல டெய்லி வந்து அவரோட சமாதிக்கிறதுக்கு ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி உண்டு, முக்கிய பிராண சுவாமி. அந்த சுவாமி அங்க பிரதிஷ்டை பண்றது கொண்டு வந்தா கோவிலோட கதவு சின்னதா இருக்கு, அதை விட மூர்த்தி பெருசா எடுத்து உள்ளுக்குள்ள எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம சரி காத்தால பிளான் எல்லாம் வச்சுட்டு போயிட்டா. அடுத்த நாள் பார்த்தா உள்ளுக்குள்ள மூர்த்தி பிரதிஷ்டையா இருந்தது. அந்த கதவு வழியா உள்ள போகவே முடியாது, ஆனா மூர்த்தி எப்படியோ உள்ளவே பிரதிஷ்டையா எடுத்து டெய்லியே விஜயதாச அந்த தன்னுடைய சமாதியிலேருந்து வெளில வந்து அந்த கோவில்ல பெருக்கி தொடர்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இன்னைக்கும் ஜனங்கள் பல பேர் நம்பரா. நிறைய பேருக்கு அந்த விஜயதாசோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு. தரித்திரம் துரத்தின ஒருத்தர், குரு கிருப்பையினாலே விட்டலன் கிருப்பையினாலே அவ்வளவழகா ஹரிதாசரா மாறினார். நிறைய கீர்த்தனைகள் பாடினார், எத்தனையோ கீர்த்தனைகள். புரந்தரதாசர் பாடணும்னு சங்கல்பம் பண்ணிண்டார். 500,000 கீர்த்தனைகளோ என்னமோ காண கிடைக்கிறது, அத கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கீர்த்தனை பாடின மீதி பாடலையும் எதுக்கடான இவர் வந்து மீதி பாடினாராம். இவர் வந்து மீதி பாடி அதை பூர்த்தி பண்ணி வச்சார் அப்படின்னு மத்திய சம்பிரதாயத்துல காண கிடைக்கிறது. அப்ப அந்த விட்டலன் நமக்கும் கிருபை பண்ணுவான், எதுக்கும் கலங்காதீங்கோ, எதுக்கும் பயப்படாதீங்கோ, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. விஜயதாச சரித்திரம் இன்னைக்கு விட்டலன் சங்கல்பத்தினாலே சொன்னோம், இவருக்கு எங்கேயுமே சொன்னதில்லை இந்த விஜயதாசருடைய சரித்திரம். விட்டலன் நான் கேட்டுருந்தேன் விட்டலன் கிட்ட, என்னடா திருப்பி திருப்பி சோகாமேளர் நாமதேவர் இவா கதை தானே, வேற யாரெல்லாம் உன் பக்தர்கள் ஒழிச்சு வச்சிருக்க சொல்லுடா அப்படின்னு பகவான் இவாழ்லாம் கூட இருக்காடான்னு காட்டி கொடுத்தான். அந்த பலம் தான் இன்னைக்கு நிஜமாவே விஜயதாசர் பக்தரை பத்தி நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா விட்டலன் தான் சொல்ல சொன்னான் சொல்லிட்டேன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா 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 ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. భాగవతులకు గోవింద నామ సంకీర్తనం గోవింద గోవింద జై జానకీకాంత స్మరణం జయ గోపికా జీవన స్మరణం గోవింద ఆళ్వార్ తిరువడిగలే శరణం ఆండాళ్ తిరువడిగలే శరణం எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கி ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சுகிநோவந்தோக்கிநோவந்தோஷாந்தி ஜெய் ஸ்ரீந்துமாதாகி ஜெய் போலோ ஸ்ரீ விஜயதாசரகி கவரதாரி விட ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ராதே கிருஷ்ண.